வானங்கள் வீற்றிருந்து பூமி மண்மக்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வருகின்ற இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நடிந்த ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவனும் எங்கள் கர்த்தரின் சேரமான இயேசு கிறிஸ்துவின் தேவனமாகிய சர்வல்லமுள்ள தெய்வமே, உமது நாமத்திற்கும் எங்கள் கர்த்தரின் சேரமான இயேசு கிறிஸ்து நாமத்திற்கும் என்னென்னுள்ள சதா காலங்களிலும் துதியும் தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உமது மறைவான ரகசியங்களை இந்த கடைசி காலத்தில் உள்ள இந்த உமது பிள்ளைகளுக்கு தேரி உமது மேலான வேத சத்தியங்களை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கின்றீர்கள் என்பதையும், இந்த அப்படிப்பட்ட மேலான வாய்ப்பின்படி இந்த இடத்திலும் உமது கிருபை இருந்து இந்த சகோதரிகளுக்கு உமது மேலான சத்தியங்களை சொல்லக்கூடிய அந்த மேலான வாய்ப்பை கொடுத்திருக்காக என்று செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் நாங்கள் பார்த்துக்கின்ற வேத பாடத்தை உமது பாத்தில் ஒப்படைக்கின்றோம். தேவத்தாமே உமது பரிசுத்தாவினால் மறைத்து இந்த பேசப்போகின்ற அடியானையும் கேட்க இருக்கின்ற எங்களையும் உமது ஆவிலை நினைத்து இந்த கூட்ட ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் உமது தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்திலிருந்து எங்களை சகல சத்தியத்திலும் நீதியிலும் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் உமது சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க உமது கிருபையும் பலத்தையும் தாரும். இப்படி நாங்கள் கேட்டுவற்றையும் கேட்கும் வளர்ந்த மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவரும் முதன்மான இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சி கேட்கின்றோம் எங்கள் நடத்தியே.
கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம போன வாரத்தில் ரெண்டு வாரமாக ஆத்மாவை பற்றி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு போன மூன்று வாரங்களாக நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாகம் எதுன்னா நரகம் பற்றிய சத்தியம். அப்போ நரகம் பற்றிய சத்தியம் இன்றைக்கி நம்ம ஆராய்ச்சி செய்யும்போது பொதுவாக இன்றைக்கி எல்லா ஒட்டுமொத்த ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, ஏற்கனவே ஆத்மா என்ன நம்பிக்கை இருக்குது பார்த்தோம் இல்லைங்களா. இந்துக்கள் ஆத்மா பற்றி என்ன நினைக்கிறாரு, அதே தான் முஸ்லீம்கள் நினைக்கிறாங்க. முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுங்க எல்லா பிரிவுகளும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கு நரகம் பற்றின நம்பிக்கை கூட நம்ம எடுத்துட்டா, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்கள் கிறிஸ்தவ மதம் உட்பட ஒட்டுமொத்த நம்பிக்கை என்னென்னா, நரகம் என்பது பாவம் செய்த ஆத்மாக்களை கடவுள் எங்கே போடுறாருன்னா நித்திய அக்னியில் போடுறார். போட்டு அவர்களை சதா காலமும் வாதிப்பார். பாவம் செய்தவர்களை பாவம் செய்த ஆத்மாக்களை எங்கே போடுறாரு, நரகம் அதாவது அக்னி, அக்னி நெருப்பு, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிற கடலில் போட்டு எத்தனை காலம், 100 வருஷமா 1000 வருஷமா, சதா காலம்னா முடிவே இல்லாமல் ஜனங்களை போட்டு வாதிக்கிறாராம். நெருப்பில் போட்டு அப்படி இப்படி திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கிறாராம். இதுதான் வந்து இன்னைக்கு எல்லாருடைய நம்பிக்கை, நம்பிட்டு பயப்படுறாங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பிரசங்கங்கள் எப்படி இருக்குதுன்னா, மனிதனை தேவன் உண்டு பண்ணுவதற்கு முன்னமே கோடிக்கணக்கான மக்களை வதைக்கிறதுக்கு இடம் வேணும்ல. கோடிக்கணக்கான மக்களை போட்டு வறுக்கணும்னா அதுக்கு தகுந்த இடம் வேணும் இல்லைங்களா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வதைக்க தேவையான இடத்தை மனுஷங்களை உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணுறாராம், நரகத்தை அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நரகத்துக்கு பொறுப்பாளி யாருங்க, சாத்தான் தான் அதுக்கு நரகத்துக்கு பொறுப்பாளி. அப்போது நரகத்தினுடைய சாவி கூட யாருக்கிட்ட இருக்குதா சொல்கிறாங்க, சாத்தான்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் சாத்தானுடைய வீடு எங்கே இருக்குது, சாத்தானுடைய பங்களா அங்கே இருக்குது, அதுவும் நரகத்தில் தான் இருக்கிற மாதிரி இல்லைங்களா. நரகத்தில் எல்லா ஜனங்களும் எறிவாங்க, ஆனால் இவன் மட்டும் என்ன பண்ணுவான், நரகத்துக்கு மேலே அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நரகத்தில் வந்து மனிதனை போடும்போது அவனுடைய உடல் வெந்து போகுமா, அவனுடைய உடல் வேகறதில்லை, சாம்பல் ஆயிடுவானா, சாம்பல் ஆகிறதில்ல, உயிரோடு இருக்கிறானா, உயிரோடு இருக்கிறான். அதே டைமில் வேதனை இருக்குமா, வேதனை இருக்கும் இல்லைங்களா. அப்போ ஒரு மனுஷன் வந்து அந்த அக்னியில் போடும்போது அவன் நெருப்பில் வந்து சாம்பலாகிறது இல்லை, அதே டைமில் சாகிறதும் இல்லை, நெருப்புலையும் வேகிறான் வேதனையும் இருக்குது சாகிறதும் இல்லை. அப்போது அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு வேதனை சதா காலங்களிலும் இருக்கிறதாக நம்புகிறாங்க. இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் பிரிவில் எடுத்துட்டா, அவங்க வந்து நரகமே போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. ஆமாம், நரகம் போயிட்டு வந்தாங்க. அதாவது பரலோகத்துக்கு போகிறேன், போயிட்டு வர்ற வழியில் அப்படியே நரகமும் ஆவியானவர் என்னை கொண்டு போய் காமிச்சார். அப்போ போ பார்க்கும்போது அங்கே கோடான கோடி ஜனங்கள் என்னென்னு சத்தம் போட்டுக்கிறாரு, அழுது புலம்பிட்டு எப்படி இருக்கிறார், ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சத்தம் போட்டுட்டு. ஆமாம், ஓயாம் பற்கடிப்பு இல்லைங்களா, ஓயாமல் ஐயோ அம்மான்றா பற்கடிப்புனா அப்படியே நர நரன்னு பொல்ல கடிக்கிறானுங்களாம். ம், அதான் எல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா. அப்போ இப்படி தான் அவங்களுடைய பிரசங்கங்களில் புஸ்தகங்களில் எல்லாம் எழுதிட்டு வராங்க. அதை அநேகர் வந்து இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களாக மாறிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த நரக பயம். நரக பயத்துக்கு பயந்துட்டு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கிறாங்க, ஏன்னா அந்த மாதிரி பயமுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து ஆலயங்களில் பல ஆலயங்களில் நரகம் பற்றிய கார்ட்டூன், நரகம் பற்றிய படங்கள் இதெல்லாம் கூட மாட்டி வச்சுருக்குறாங்க. அப்போது நரகத்தில் எப்படி இருக்குன்னா, நெருப்பில் வந்து எல்லா பயங்கரமான அக்னி கடல், இப்போ அந்த இந்த பயங்கரமான சூடு, 1000 டிகிரியா 7000 டிகிரியா எத்தனை டிகிரியும் தெரியாது. அந்த சூட்டில் ஜனங்க அப்படியே உயிரோடு வெந்துட்டுருக்குறானுங்க. அது இந்த வேதனையும் பத்தாதுன்னு சொல்லிட்டு பாம்பு கடிக்குது, அப்புறம் பல்லி கடிக்குது, அப்புறம் எண்ணெய் சட்டியில் போட்டு, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு நெருப்பில் வேகிறது இல்லாமல் எண்ணெய் சட்டியில் போட்டு கொப்பரையில் வச்சு வேக வைக்கிறாங்க. அப்புறம் இன்னும் சில படங்கள் நான் பார்த்துருக்குறேன், சின்ன பையனில் ஒரு பெந்தகோச சபையில் நான் பார்த்துருக்குறேன். இந்த பக்கம் மோட்சம் போகிற படம், அந்த பக்கம் நரகம் போகிற படம். மோட்சம் போகிற படத்தில் எப்படி இருக்குதுன்னா, அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போயிட்டுக்கிறான். ஆனால் அங்கே எப்படி இருக்குதுன்னா, ஒரே பூங்காவனம், அப்புறம் வந்து எல்லாம் பாட்டு கச்சேரி அதெல்லாம் நடந்துட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நரகத்தை பற்றி எப்படி படம் காமிக்கிறாங்கன்னா, ஒருத்தனை வந்து குனியை வச்சு நிற்க வச்சுட்டு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வால் வச்சு அறுக்கிறாங்க. ஆனால் அறுக்கிறாங்க அறுத்துட்டே இருக்கிறாங்களாம். நெருப்பு வேறு எரியுது, கூட அறுத்துட்டே இருக்கிறானுங்க. அந்த அறுத்துட்டு இருக்கிறவனுக்கு நெருப்பு வேகுதான்னு தெரியல, ஆனால் அவனுக்கு அறுத்துட்டே இருக்கிறானு உடல் துண்டாகிறதே இல்லை. காலமெல்லாம் சதா காலமும் அறுக்கிறானுங்களாம். ஒரு மனிதனுடைய உடலை வந்து இவ்வளோ நேரம் ஆகுதா. அப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, முஸ்லீம் குரானில் எப்படி சொல்லிக்கிதுன்னா, இந்த பாவம் செய்கிறவங்கள கடவுள் நரகத்தில் போட்டு நெறி நரகத்தில், அதாவது நெருப்பில் வேகிறது மட்டும் இல்லாமல் மாடு நிற்க வைக்கிறார். மாட்டை நிற்க வச்சு இந்த மாட்டுக்கடியாக மாட்டுக்கு வயிற்றுக்கடியை பூந்து அந்த பக்கம் வரணும், ஆனால் வளைஞ்சு வரக்கூடாது, நேராக அப்படியே வரணுமா அப்படி இருக்குது. அப்படி அவன் வரலைன்னா பெரம்புல அடி. அப்படி ஒரு படம் போட்டிருக்கு நான் பார்த்தேன். இது எப்படி இதெல்லாம் இல்லைங்களா. அப்போது இது வந்து அநேக கதைகள் நம்ம பார்க்குறோம். நிறைய ரஷ்யாவில் கூட ஒரு போர் போட்டுருந்தாங்களாம். அப்போது அந்த போர் போடும்போது உள்ளேருந்து ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சத்தம் வந்துட்டு இருந்துச்சாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு கேசட் வந்து இது மாதிரி டேப் ரெக்கார்டர் மாதிரி உள்ளே இறக்கி 7000 அடி உள்ளே இறக்கி அந்த டேபிள பதிவு பண்ணாக்கா, பதிவு பண்ணி எடுக்கும்போது அங்கே உள்ள ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சத்தம் போடணும். இது வந்து நம்ம அதாவது நரகத்தின் சத்தம்னு சொல்லி ஒரு கேசட் கேட்டிருக்கீங்களா, நீங்கள் கேட்டது இல்லையா, நான் கேட்டிருக்கிறேன். அந்த கேஸ் எங்கிட்ட இதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கொடுத்தாங்க, ஒரு கேசட் கொடுத்தாங்க, நான் கேட்டேன். அப்போ அதில் வந்து எப்படி இருக்குதுன்னா, சும்மா எக்கச்சக்க ஜனங்க அப்படியே நம்மளுக்கு தெளிவாக கேட்கறது இல்லை, ஆனால் ஜனங்க ஐயோ அம்மா ஐயோ அம்மாங்கிறது மட்டும் நல்லது. அத்தனை பேர் சேர்ந்து கூச்சல் போடுறது, அந்த டேபிளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிரசங்கம் பண்ண போனால் அந்த டேப் இடையில போடுறாங்க, அது ஜனங்க கேட்குறாங்க. அது மாதிரி அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க அந்த கேசட். அப்போது ஐயோ அம்மா சவுண்டு மட்டும்தான் கேட்குது, ஆனால் வேறு எந்த மொழியிலே இல்லை. ஐயோ அம்மான்ற தமிழ் மொழி. அப்போது வேறு ரஷ்யக்காரனால தமிழ் இல்லாத பேசுகிறானுங்களா, அமெரிக்காக்காரனெல்லாம் அங்கே இல்லையா, தமிழ்காரன் மட்டும்தான் இந்த புதச்சொன்னே அப்படியே அடியில் அப்படியே போய் ரஷ்யாவில் சேர்ந்துக்கிறான். ஐயோ அம்மான்னு சத்தம் மட்டும்தான் கேட்குது. அப்போது அதில் அவர் அந்த பிரசங்கர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பலைன்னா செத்து போய் பாருங்கன்றார். அந்த கேசட் நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்புனா நம்புங்க இல்லைன்னா செத்து போய் நீங்களே போய் பார்த்துக்கங்க. கேசட்டு நான் ரெண்டு மூணு டைம் கேட்டாது. இப்போ அவ்வளோ ஜனங்களை வந்து இப்படியெல்லாம் பயமுறுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம இன்னும் நிறைய அதை பற்றி சொல்லிட்டு போகலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பைபிளில் நரகம்ன்றது இருக்குது, நரகம்ன்றது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அழுகையும் பற்கடிப்பு இதெல்லாம் சொன்னீங்க, எல்லா பைபிளில் தான் இருக்குது. அப்போ இதை பற்றி நம்ம தெளிவான ஒரு ஆராய்ச்சி நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது போன வாரமே நம்ம பார்த்தோம், பைபிள் மேலே விசுவாசம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய விசுவாசம் வந்து வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். அப்போ இந்த வகுப்பு முடிஞ்சு அடுத்த வாரத்தில் நான் அந்த கிளாஸ் எடுக்கிறேன். நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமானதாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஒரு கிறிஸ்தவர் எந்த விசுவாசத்தில் இருக்கணும்? எல்லா இந்துக்காரர் முஸ்லீம்காரர் எல்லாம் எல்லா மதத்துக்காரர் சொல்கிற விசுவாசத்தில் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கணுமா? அப்போ கிறிஸ்தவருடைய விசுவாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ முதல்ல இன்றைக்கி அநேகருக்கு இது சம்மந்தம் நரக சம்பந்தமான ஆராய்ச்சியே கிடையாது. யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க அதை கேட்டுருக்குறாங்க. அப்போ இதை நம்ம கவனமாக நிதானமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது தேவனுடைய வசனத்தில். அப்போ அப்படி இருக்கும்போது வேதத்தை வந்து முதல்ல வேதத்திலிருந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு பதிலாக வேதத்தை முதல்ல இந்த பக்கம் வைக்கலாம், பைபிள் இந்த பக்கம் வைக்கலாம். இப்போது ஒரு ஒரு மனிதன் பார்க்குற பார்வையில் இந்த விஷயத்தை பார்க்கலாம். இப்போது நரகத்துக்கு போகிறவனால் யார்? பாவம் செய்கிறவர்கள் இல்லைங்களா? அப்போ பாவம் செய்கிறவனா பாவம்னு என்ன என்னென்ன பாவம் பெரிய லிஸ்ட்டு போடலாம். திருடுறது இல்லைங்களா? திருடுறது, பொய் பேசுறது, இன்னும் வஞ்சனை பண்ணுறது, அதாவது வயிறு எரிச்சல் ஆகிறது, இதெல்லாம் வந்து என்ன பாவங்க எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம மனிதர்களுடைய பார்வையில் எடுக்கலாம். இப்போது இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு அல்லது இந்த மாதிரி பாவம் செய்கிறவங்களுக்கு மனுஷன் என்ன தண்டனை கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு ஒரு நகை திருடுறாங்க. இப்போ நகை திருடுறதுனால தான் இல்லைங்களா? நகை திருடுறது பாவம். இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்க்குறோம், எப்படி அப்படியே ஸ்திரீகள் வந்து வீட்டில் நகை பேசாமல் வீட்டில் வைக்கிறது இல்லை, நகை நகை வாங்குறது அதுக்குன்னா போட்டு ரோட்டில் நடக்கிறது. இப்போ நம்ம கல்யாணத்துலலாம் பார்க்கலாம், பார்த்தா பொம்பளைங்க எப்படி வரா இருக்கா? எல்லாம் ஒரு வந்து நகை மாளிகை மாதிரி வரணும். ஆமாம், எல்லாம் வந்து அப்புறம் பார்க்குறத திருட சும்மா இருப்பானு. அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க ரோட்டில் நடக்கும்போது, இன்றைக்கி லேட்டஸ்ட் எப்படி திருடுறாங்கன்னா அப்படியே ஹெல்மெட்டெல்லாம் போட்டு, ஆமாம், அப்படியே பைக்கு நீசாக பக்கத்தில் வந்து அதே பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவ்வளோ. ஆனால் இவனுக்கு ஆளுங்க மாட்டிட்டானுங்கன்னா கண்டிப்பாக அங்கே நீதிமன்றத்தில் கொண்டு போய் போலீஸ்காரங்கிட்ட மாட்டிட்டானே பண்ணுவாங்க, கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடுவாங்க. அதுக்கப்புறம் உடனே தண்டனையில் தர முடியாது, கோர்ட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. எவனுமே வந்து தப்பு செஞ்சுட்டா உடனே அதுக்கு தண்டனை கிடையாது, கோர்ட்டுக்கு தான் போகிறாங்க. அப்போ கோர்ட்டில் போயிட்டு அங்கே வந்து வக்கீலுக்கு, இவன் ஒரு வக்கீல் வச்சுக்குவான், அவன் ஒரு வக்கீல் வச்சு எல்லாம் வாதாடும் போது நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தார். ஒரு அம்மாவோட கழுத்துலேருந்து ஒரு 10 பவுன் நகை அடிச்சு போயிட்டான் அவன் மாட்டி. இப்போ வந்து கோர்ட்டில் தீர்ப்பாகுது. தீர்ப்பன்னைக்கு நீதிபதி எப்படி தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி வந்து நகை திருடிக்கிறாரு, அதனால் இவனுக்கு மரண தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டார். அப்போது எல்லாம் ஆவலோடு கேட்டிருந்தவங்களுக்கெல்லாம் எப்படி ஆச்சுன்னா, எப்படி என்ன ஆயிருக்கும், ஷாக் ஆயிருக்கியா? ஆமாம், ஏன் தூக்கு தண்டனை கொடுத்த என்ன தப்பா பார்த்தீங்களா? அப்போ எல்லாருமே கேட்டாங்க, என்ன சார் ஒரு 10 பவுன் நகை திருடனவனுக்கு தூக்கு தண்டனையா? அப்போ கொலை செஞ்சவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார், அப்படி இல்லைப்பா, இவனுக்கு ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா தான் மற்றவனில் இந்த மாதிரி திருட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறார். ஆனால் அங்கே இன்றைக்கி மனுஷங்க அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு தீர்ப்பு நடந்திருக்குதா? ஒரு 10 பவுன் நகை திருடனவனுக்கு தூக்கு தண்டனை எங்கேயாவது நடந்திருக்கா? அந்த மாதிரி நடந்ததே கிடையாது, சரித்திரமே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த நகை திருடுறவர் மீண்டும் திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு எங்கே கொண்டு வச்சு ஜெயிலில் தள்ளுறாங்க, கம்பி என்ன வைக்கிறாங்க, ஒரு 6 மாதம் ஒரு 10 மாதம் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு கஞ்சி கூளை குடிச்சிட்டு அப்படி இருப்பாங்க. இருந்தால் அவன் மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி அந்த ஜனங்க கேட்குறாங்க, அந்த மன்றத்தில் அப்படி தான் கேட்குறாங்க கோர்ட்டில், என்ன சார் இந்த மாதிரி திருடனுக்கு இப்படி இப்படி தண்டனை கொடுத்துருக்குறீங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவனுக்கு ஜெயிலில் போட்டுருங்க, அவன் திருந்துற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள், நல்லா அடி உதவ கொடுத்து ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து உலகத்தில் எடுத்துட்டா 100,000 பேரை கொலை செஞ்சவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, சில நாட்கள் சென்ற பின்பு மரண தண்டனை கொடுக்கும்போது உலகமே அதை எதிர்க்குது, உலகமே ஒத்துக்கிறது இல்லை. இப்போ உதாரணமாக சதாம் ஹுசைன் எடுத்துக்கலாம். சதாம் ஹுசேன் லட்சம் பேர்த்தை கொலை பண்ணார். ஆனால் அவருக்கு தீர்ப்பு அமெரிக்காக்காரங்க வந்து தூக்கு தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது உலகமே எதிர்த்தாங்க இல்லைங்களா. அப்போது மனுஷங்களுக்கு, மனுஷங்கள் யார், நல்லவனுங்களா பாவி ஜனங்கள். அப்போ பாவி ஜனங்களே ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு தப்பு செய்கிற மனிதனுக்கு தீர்ப்பு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான்னா கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக இருக்கணும், நீதியான தீர்ப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லை மன்னிப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. மனுஷங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது மகா பரிசுத்தமான தேவனை வந்து நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அப்போ கடவுள் எவ்வளவுப்பட்டவராக இருக்கிறார், அப்போ பாவம் செய்கிறவங்களெல்லாம் வந்து நெருப்பில் போடுறவராக இருக்கிறாரா. மனுஷங்களே வந்து இந்த ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை வச்சுருக்கிறாங்க. எல்லா குற்றத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒவ்வொரு தண்டனைனா அவங்க திருந்தி வாழ்கிறதுக்கு வாய்ப்பு, அப்புறம் மன்னிப்பு, அப்புறம் சில நேரங்களில் வந்து இறக்கம், இப்படிலாம் காமிக்கிறாங்க. அப்போ மனுஷங்களே இது செய்யும்போது கடவுள் அப்படி செய்வாரா? அப்போ தேவனுடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? நீதியும் நியாயமும் உங்களுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அப்போது பாவம் செய்த ஆத்மாக்களை நரகத்தில் போடுறாரு கடவுள் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் பாவம் செய்யாதவன் போய் இருக்கிறான். ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம். அப்போ உலகத்தில் மனுஷனாக பிறந்தவன் அத்தனை பேர்த்தையும் கடவுள் எங்கே தான் கொண்டு போய் போடணும்? நரகத்தில் தான் போடணும். அப்போது நரகத்தில் போட்டு வதக்கிருக்கத்தான் மனுஷங்களை உண்டு பண்ணிக்கிறாரா பார்த்தீங்களா? அப்போது உலகத்தில் வந்து பாவி மனுஷங்களுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர பரிபூர்ண மனுஷன் யாருமே இல்லை. அப்போ ஒரு பாவியான ஒரு மனுஷனுக்கு அப்போ நீதியான தண்டனை என்ன, அது நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கை, இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் பாவம் செய்கிறான், அது கொஞ்சம் ஒரு கணக்கு போடலாம். எப்படி கணக்கு போடலான்னா, இப்போ மனுஷனுக்கு ஒரு நாளுங்கிறது எவ்வளோ மணி நேரம், 24 மணி நேரம். தூங்குறது எத்தனை மணி நேரம், 8 மணி நேரம். இந்த தூங்குற 8 மணி நேரத்தில் ஏதாவது பாவம் செய்ய முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வேலைக்காக எத்தனை மணி நேரம், 8 மணி நேரம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், கரெக்டாக இல்லை 8 மணி நேரம். இப்போ 8 மணி நேரம் வேலை செய்யும்போது இதில் 8 மணி நேரமும் பாவம் செய்ய முடியுமா? முடியாது, ஏதோ ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். இதிலும் அதிகமாக பாவம் செய்ய முடியாது. அப்புறம் தூக்கத்துக்கு 8 மணி நேரம் போச்சு, வேலைக்கு 8 மணி நேரம் போச்சு, மிச்சம் எவ்வளோ மணி நேரம் இருக்குது, 8 மணி நேரம் இருக்குது. இந்த மிச்சம் 8 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நம்ம வந்து காலை நேரத்தில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாம் காலை கடன்கள்லாம் முடித்து குளித்து சாப்பிட்டு இதுக்கெல்லாம் அப்புறம் சாயங்காலம் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து 2 மணி நேரம் கண்டிப்பாக தேவை. அப்போ இந்த 2 மணி நேரத்தில் பாவம் செய்ய முடியுமா? முடியாது. 8 மணி நேரம் வேலைக்கு போயாச்சு, 8 மணி நேரம் தூக்கத்துக்கு போயாச்சு, 8 மணி நேரத்தில் 2 மணி நேரம் மற்ற வேலைகளுக்கு பாய்ச்சு, மிச்சம் எவ்வளோ மணி நேரம் இருக்குது, 6 மணி நேரம் தான் இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் ஒரு நாள் நினச்சா, ஒருத்தர் நினச்சான்னா தொடர்ந்து பாவம் செஞ்சான்னா எத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் செய்யலாம், 6 மணி நேரம். 6 மணி நேரம் தான் மிச்சம் இருக்குது, அந்த 6 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு பாவம் செய்யலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தனுடைய வாழ்நாள் முழுசாக எடுத்துட்டாக்கா, இப்போ 6 மணி நேரங்கிறது ஒரு நாளில் எத்தனை பாகம், எத்தனை பாகம், நாளில் ஒரு பாகம், நாளில் ஒரு பாகம் இல்லைங்களா. அப்போ கால் பாகம், ஒரு நாளில் கால் பாகம். அப்போ ஒரு மனுஷன் ஒருத்தன் 80 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான்னா, 80 வருஷம் இந்த மாதிரி அவன் வாழ்ந்தான்னா அதில் கால் பாகம் தான் என்ன பண்ண முடியும், பாவம் செய்யும். அப்போ கால் பாகங்கிறது எவ்வளோ வருஷம், 20 வருஷம் இல்லைங்களா. 80 கால் பாகம், 20 வருஷம் நம்ம கரெக்டாக என்ன போடுற கணக்கு. அப்போ ஒரு மனுஷன் தொடர்ச்சியாக பாவம் செய்யணும்னா 20 வருஷம் தான் செய்ய முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 20 வருஷம் கூட இல்லை அது ஆக்சுவலாக. ஏன்னா குழந்தை பருவம் இருக்குது, அப்புறம் வயசானவர் பருவம் இருக்குது, அதிலெல்லாம் கூட ஒன்றும் பண்ண முடியாது. இடையில வந்து வாலிபர் பருவம், அந்த பருவத்தில் தான் பாவம் செய்ய முடியும், 10 வருஷம் தான் செய்ய முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 20 வருஷம் போட்டிருக்கிறோம். சரி, இப்போ 20 வருஷம் ஒரு மனுஷன் செய்கிற பாவத்துக்கு தண்டனை எத்தனை வருஷம், கோடி 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 ஆண்டுகள். அவன் எங்கே போகணும், நரகத்தில் போய் வந்துட்டே இருக்கணும். அப்போது கோடி கோடி ஆண்டுகள் வந்து வேதனை கொடுத்துட்டே இருக்கிறாரு கடவுள், ஸ்டாப்பே இல்லை போயிட்டே இருக்கு. அப்போ இது இது வந்து நீதியான தண்டனையா? ஒரு 20 வருஷம் செய்கிற பாவத்துக்கு தண்டனை, அதுக்கு முடிவே இல்லையா? கடவுள் இது வந்து நீதியான தீர்ப்பாக அமையுமா? பைபிள் இப்படி தான் சொல்லுதா? அவள் பாவத்தின் சம்பளம் என்ன, நீதியான தீர்ப்பு என்பது என்ன? பாவத்தின் சம்பளம் எரி நரகம்னு பைபிள் சொல்லுதா? எங்காவது இருக்குதா? பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம் இல்லைங்களா? அப்போ சிலர் பவுல் சொன்னார்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இதை பற்றி நம்ம தெளிவாக ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ சாவுன்னு நம்மளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். சாவு பற்றி தேவன் என்ன சொன்னார், இதை நீங்கள் சாப்பிட்ற நாளில் சாகவே சாகிறீங்க. நீங்கள் மண்ணாக இருக்கிறீங்க, மண்ணுக்கு போகிறீங்க. நீங்கள் மண்ணாக இருக்கிறீங்க, நீங்கள் காலமெல்லாம் வெந்துட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னார. நீங்கள் மண்ணாக இருக்கிறீங்க, மண்ணுக்கு தான் போகிறீங்க. அப்போது நரகம்ன்றது என்ன? நரகம்ன்றது என்னென்னா, ஆங்கில வார்த்தை வந்து இதுக்கு என்னங்க, நரகத்துக்கு ஆங்கில வார்த்தை என்ன சொல்லுவானுங்க பாஸ்டருங்களா? ஹெல், ஹெல் இல்லைங்களா? நரகம்னா ஹெல். அதாவது தமிழில் நரகம்னா என்னன்னா பிரிக்கலாம். நரகம்ன்ற வார்த்தையை பிரித்து எழுதுறதுன்னா எப்படி எழுதலாம்? நீங்கள் டீச்சர் தானே. நரர் கூட்டல் அகம், நரர் நரர் கூட்டல் அகம். அப்படின்னா நரர்னா யார்? மனுஷங்க, மனிதர்கள் இருக்கும் இடம். அகம்னா இடம், நரகம் அதை ஷார்ட் பண்ணாங்க. பிரிக்கும் போது நரர் கூட்டல் அகம், நரர் இருக்கும் இடம் அதுதான். அப்போ ஆங்கிலத்தில் இதனுடைய உண்மையான பொருள் என்ன தெரியுங்களா? ஹெல் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்னென்னா, ஒரு 100 வருஷம் முன்பாக இருக்கிற டிக்ஷனரி எடுத்து பார்த்தா அதில் கரெக்டாக கொடுத்துக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, புதைத்தல் அல்லது மறைத்தல் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன? கன்சீல் ஆர் டு கவர், மறைத்தல் அல்லது இப்போ இந்த பொருள் இருக்குதுங்க, இதை அப்படியே போட்டு மூடி வைக்கிது. அல்லது வந்து இதுக்கு உதாரணம், இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிடும். அந்த காலத்தில் ஐரோப்பா தேசத்தில் தான் இந்த இங்கிலீஷ் வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க. அப்போ இந்த ஹெல்ன்ற வார்த்தை எப்படி பயன்படுத்தினாங்க தெரியுங்களா? இந்த அந்த ஐரோப்பா தேசங்களில் கிழங்கு விதைக்கிறாங்க. கிழங்கு விதைக்கும் போது முதல்ல விதைக்கிழங்கு ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அந்த முளை வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு போய் தனித்தனியாக பிரித்து வைப்பாங்க. எப்படி நெல் நாற்று அந்த மாதிரி நர்சரியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய், அது மாதிரி இந்த கிழங்கு விதைக்கிழங்குல போட்டு புதைச்சி வச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்கன்னா, நான் விதைக்கிழங்குகளை மண்ணில் புதைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐ மஸ்ட் ஹெல் அப்படிம்பார். அதாவது என்னுடைய விதைக்கிழங்குகளை புதைக்கிறது தான் நரகத்துக்கு சொல்லுவார், ஒப்பிட்டு சொல்லுவார். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய வீட்டில் கூரை போடுறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐ மஸ்ட் ஹெல் மை ஹவுஸ்பார், அப்படின்னா என்னுடைய வீட்டை நான் கூரை வேகிறேன் அப்படிங்கிறத இந்த நரகன்ற வார்த்தை போட்டு அவங்க பேசுவாங்க. ஆனால் இக்காலங்க அண்ணா அந்த காலத்தில் இதனுடைய பொருள் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நரகன்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? புதைத்தல் அல்லது மறைத்தல். புதைத்தல்னா மண்ணில் போட்டு புதைக்கிறது, அந்த கிழங்கில் போட்டு புதைக்கிறானுங்கள, அதுக்கு பேர் தான் ஹெல் நரகம். அதே போல் வீட்டினுடைய கூரை போடும்போது அது மறைத்தல், இதுதான் இதனுடைய அர்த்தம். ஆனால் இக்காலங்களில் இதனுடைய பொருள் என்ன ஆகிட்டுக்குதுன்னா மாறிட்டுக்குது. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி டிக்ஷனரியில் இருக்குது, ஆனால் இந்த அர்த்தம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றிட்டாங்கன்னா, நித்திய வேதனை ஸ்தலம் நரகம் என்பது என்ன? இப்போ நரகம்னு ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டு கேட்டதில் கூட சொல்லிடும். எந்த குழந்தையும் ரோட்டில் போகிற எந்த குழந்தைங்களும் கூப்பிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நரகம் என்னப்பா அப்படி கேட்டிங்கன்னா, அவன் அவன் நெருப்பு, பயங்கரமான நெருப்பு அப்படிமா. ஏன்னா அவன் சின்ன பிறந்த குழந்தையிலேருந்து ஜனங்க சொல்லி வச்சுக்கிறாங்க, ஏன்னா ரத்தத்தில் ஊறிட்டுக்குது. அப்போது நரகம் என்றது இப்படி இருக்கும்போது நித்திய வேதனை ஸ்தலம்னு அர்த்தம் மாற்றிருக்குது. அப்போ வேதம் கூறுகிற நரகம் என்ன? ஆனால் வேதத்தில் அநேக இடங்களில் நரகம்ங்கிற வார்த்தை வந்திருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது, அப்போ வேதத்தில் பாவத்தின் சம்பளம் என்ன என்று தெளிவாக சொல்லப்பட்டுக்குது. என்னது பாவத்தின் சம்பளம்? மரணம். மரணம்னா பார்க்குறோமா இல்லையா? நரகம் யாராவது பார்த்துருக்கீங்களா? மரணம், மரணம் பார்த்துருக்குறோம். ஆனால் நரகம் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. அப்போ நரகம் என்பது இன்னைக்கு நிறைய பேர் கனவுல வர்றது தான் நீங்க எல்லாம் நனவாக சொல்றாங்க. அப்போ நம்ம கரெக்டாக பார்க்கலாங்க, இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் பைபிள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நரகம்ன்ற வார்த்தை பைபிளில் சொல்லப்பட்டுக்கிதே, இதனுடைய சரியான அர்த்தம் என்ன, பைபிளில் எந்த நோக்கத்தில் தேவன் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது தமிழ் பைபிள் எடுத்தோன்னே வரல, தமிழ் பைபிள் எங்கேருந்து வந்துச்சு, ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துக்கிறாங்க. ஆங்கிலம் எப்படி வந்துச்சு, மூல பாஷையிலிருந்து இல்லைங்களா. பழைய ஏற்பாடு எந்த மொழி, எபிரேய மொழி. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி இல்லைங்களா. பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. அப்போ இந்த ரெண்டு மொழி, ரெண்டு மொழி பைபிளில் பயன்படுத்திக்கிது. அங்கிருந்து தான் ஆங்கிலத்துக்கு வந்து, ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு வந்திருக்குது இல்லைங்களா. அப்போ அப்படி இருக்கும்போது பழைய ஏற்பாட்டில் இந்த நரகம்ன்ற வார்த்தைக்கு அந்த எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா தெரியுமா, கேள்விப்பட்டுக்கிறீங்களா, நரகத்துக்கு எபிரேய வார்த்தைகள் யாரும் சொல்லி கொடுத்துக்கிறாங்களா, சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்காது. சியோல் கேள்விப்பட்டுக்கிறீங்களா, அந்த எபிரேய வார்த்தை என்ன, ஷியோல். புதிய ஏற்பாட்டில் மூணு வார்த்தைகள் பயன்படுத்திக்கிறாங்க. தமிழில் நரகம்னு இருக்குது, ஆனால் ஒரிஜினலில் மூன்று வார்த்தைகள். பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, அதுக்கு பேர் என்ன, ஷியோல். ஷியோல் நம்ம சத்தியம் படிக்கும்போது என்ன சார், என்ன பிரதர் எபிரேய பாஷை கிரேக்க பாஷையெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த இது ரொம்ப பெரிய விஷயம்னு இல்லை, ஒவ்வொரு வார்த்தைகள் கற்று வைக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு. இப்போ நம்ம கூட எத்தனை வார்த்தை இங்கிலீஷ் பேசுறது இல்லையா, அது மாதிரி தான். இப்போ ஷியோல் அப்படின்றது ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்குது, இந்த பக்கம் புதிய ஏற்பாட்டில் மூன்று வார்த்தைகள் நரகத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் என்னென்ன வார்த்தைகள்னா, ஹேடிஸ் முதலாவது வார்த்தை, ஹேடிஸ் சொல்லுங்க, ஹேடிஸ் சொல்லலாம் தாராளம், ஹேடிஸ். ரெண்டாவது வார்த்தை என்னென்னா, டார்டாரூ என்ன, டார்டாரூ அப்படிங்கிற வார்த்தை. மூணாவது வார்த்தை என்னென்னா, கெகன்னா. இதெல்லாம் கிரேக்க வார்த்தை கெகன்னா. மூணு வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் மூன்று வார்த்தை. அசால்ட்டாக விட்டுற வேண்டாம், இந்த வார்த்தைகள் நீங்கள் ஞாபகத்துக்கு வைக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வார்த்தை, அது ஷியோர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மூணு வார்த்தைகள், முதலாவது வார்த்தை ஹேடிஸ், ரெண்டாவது வார்த்தை டாடாரூ, மூணாவது வார்த்தை கெகன்னா. மூன்று வார்த்தை அதில் வந்து. அப்போ இந்த வார்த்தைகளுடைய ஆராய்ச்சி தான் நம்மளுக்கு என்ன கொடுக்க, என்ன கொண்டு வரும்னா, இந்த நரகம் பற்றிய சத்தியம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த நரகம் பற்றிய அந்த வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்திக்கிறார் கடவுள், இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணாலே நரகம்னா என்னன்னு புரிந்து கொள்ளலாம், ரொம்ப சுலபம். அப்போது இந்த நரகம்ன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்லேயும் பழைய ஏற்பாட்லேயும் சேர்த்து எத்தனை தடவை வந்திருக்குது அப்படின்னா, ரொம்ப சுலபமாக இன்னைக்கு எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க, 53 வசை மொழிபெயர்க்கு மொழிபெயர்க்கிறாங்க. நரகம்ன்ற வார்த்தை பைபிள் எத்தனை வசை வந்துக்குது, 53 வசை வந்துக்குது. ரொம்ப சுலபம் கண்டுபிடிச்சு, டிக்ஷனரிக்குது எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சி. பழைய ஏற்பாட்டில் எத்தனை முறை, புதிய ஏற்பாட்டில் எத்தனை முறை, மொத்தம் இந்த இருக்கிற 53 முறையில் டைமில் பழைய ஏற்பாட்டில் 31 முறையும் புதிய ஏற்பாட்டில் 22 முறையும் மொழிபெயர்த்துக்கிறாங்க, புரிஞ்சுங்களா. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலன்னா, பழைய ஏற்பாட்டில் வர எபிரேய வார்த்தையினுடைய ஆராய்ச்சி நம்ம செய்யலாம். பழைய ஏற்பாட்டில் ஷியோல் இல்லையா, பழைய ஏற்பாட்டில் ஷியோல். நீங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லணும், பிரதர் இந்த பாயிண்ட் எனக்கு புரியல கொஞ்சம் இன்னொரு டைம் சொல்லுங்க, இல்லைன்னா என்ன ஆகும், நீங்கள் அதே அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் ஆகிடுவீங்க, புரியல புரியாத இடத்துல. அப்போ நெக்ஸ்ட் நான் என்னமோ பேசிகிட்டே இருப்பான்னு உங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே வர முடியாது. அதனால் உங்களுக்கு சப்போஸ் எதாவது புரியலனா நீங்கள் கேட்கலாம், நான் முடிஞ்ச அளவுக்கு சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லித்தரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய வார்த்தை ஷியோல், பழைய ஏற்பாட்டில் ஷியோல்ன்ற வார்த்தை எத்தனை வசை வந்திருக்குதுன்னா, அது ஒரு கணக்கு இருக்குது, 65 முறை வந்திருக்குது. ஷியோல்ன்ற வார்த்தை 65 வசை வந்திருக்குது. ஆனால் நான் இப்போ என்ன சொன்னேன், அந்த 65 வசையும் ஷியோல்ன்ற வார்த்தை 65 வசை வந்திருக்குது, ஆனால் 65 டைமும் பைபிளில் எப்படி மொழி பெயர்த்துருக்கணும், பழைய ஏற்பாட்டில் நரகம்ன்ற மொழி பெயர்த்துருக்கணும், ஆனால் இவங்க நரகம்னு மொழி பெயர்க்க. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், ரெண்டு ஏற்பாட்டிலே சேர்த்து எத்தனை வசதி பண்ணியிருக்கிறாரு, 53 வசம் தான் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் பழைய ஏற்பாட்டில் மட்டும் 65 டைம் வந்திருக்குது அந்த சியோலுங்கிற வார்த்தை. அப்போ இது எப்படி மொழி பெயர்த்துக்கிறாங்கன்னா, 31 முறை நரகம்னு மொழி பெயர்த்துக்கிறாங்க, 65 டைம் வரக்கூடிய அந்த சியோல்ன்ற வார்த்தையை முப்பத்தோரு முறை நரகம்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க, 31 முறை பாதாளம்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க, 3 முறை குளிர்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க. அதுதான் 65 முறை பார்த்தீங்களா. அப்போ இந்த மூணு விதமாக மொழிபெயர்த்துக்கிறாங்க. இந்த சியோலுங்கிற வார்த்தை ஒரே வார்த்தை தான் வந்திருக்குது, அதை மூன்று வகையாக மொத்தம் 65 முறை அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரி, இந்த சியோல்ன்ற அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதை நம்ம டிக்ஷனரியில் பார்க்கலாம். பார்த்தோன்னா எப்படி இருக்குதுன்னா, இங்கிலீஷில் வேர்ல்ட் ஆஃப் டெட், தமிழில் மரித்தவர்களின் உலகம். சியோல்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மரித்தவர்களின் உலகம். அந்த மரித்தவர்களின் உலகம் எதுனா, அதுக்கு விளக்க தனியாக இங்கிலீஷில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. கிரேவ், கிரேவ்ங்கிறது தான் தமிழில் எப்படி மொழிபெயர்த்துக்கிறாங்கன்னா பாதாளம். கிரேவ்ன்றத பாதாளம், ஹெல் அப்படிங்கிறத நரகம், அப்புறம் பிட் அப்படிங்கிறத குழி. அதான் மூன்று வகையாக அவங்க மொழிபெயர்த்துக்கிறாங்க. பாதாளம்னு மொழிபெயர்த்துக்கிறாரு, நரகம்னு மொழிபெயர்த்துக்கிறாரு, அப்புறம் குழி அப்படின்னு மொழிபெயர்த்துக்கிறார். மூன்று வகையாக, மூன்று விதமாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போது 65 முறையும் வரக்கூடிய அந்த வார்த்தையை 65 முறையும் ஒரே மாதிரி மொழிபெயர்க்காம மூன்று வகையாக அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போது இந்த மொழிபெயர்ப்பு நடந்த வருடங்கள் நம்ம பார்க்கணும். அப்போ மொழிபெயர்ப்பு, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு நடந்த வருடம் எதுன்னா 1611. கிறிஸ்துவுக்கு பின்னாடி 1611 மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இங்கிலீஷ் ஆனாலும் சரி, இப்போ நம்ம தமிழ் ஆனாலும் சரி, இதெல்லாம் 1611 பைபிளை வச்சு தான் மொழிபெயர்த்தது. அப்போ 1611 மொழிபெயர்க்கும்போது அந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் இருந்தாங்க உலகம் முழுவதும். அப்போ கிறிஸ்தவர்கள் ஆட்சி காலமாக இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து சில விசுவாசம் வச்சுருந்தாங்க ஆட்சியாளர்கள். அவங்க இந்த மொழிபெயர்ப்பு செய்கிறவங்களுக்கு சில நிர்பந்தங்கள் கொடுத்தாங்க. எப்படி நிர்பந்தம் கொடுத்தாங்கன்னா, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு. ஆனால் சில கடவுளுக்கு பயந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நிர்பந்தத்துக்கு பயந்துட்டு ஆனால் கொலை பண்ணிடுவானு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஷியோல் அல்லது இந்த மூன்று வார்த்தைகளை வந்து மொழிபெயர்க்காமல் அந்த வார்த்தைகளை அப்படியே போட்டாங்க. எபிரேய வார்த்தை என்ன வருதோ அதை அப்படியே இங்கிலீஷ் பைபிளில் போட்டாங்க. சியோல்னா சியோல், யாரோ தேடி கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி எங்களுக்கு நிர்பந்தம் இருக்குது, நாங்கள் அதை வந்து ஒன்றும் பண்ண மாட்டோம். கடவுள் என்ன கொடுத்தாரோ அதையே நான் பண்ணுறேன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை அவங்க போட்டுட்டாங்க. அப்போது புரிஞ்சுங்க நான் சொன்ன பாயிண்ட்டு. இப்போ பழைய ஏற்பாட்டில் சியோல்னா சியோல்னே போட்டாங்க. அது மொழிபெயர்க்கவே இல்லை. இந்த இங்கிலீஷ் பைபிளில் சியோல்னே இருக்குது, சில பைபிளில் இருக்குது, நாங்கள் பின்னாடி காமிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹேடிஸ்ன்ற வார்த்தை ஹேடிஸ்னே போட்டாங்க. டாட்டார்ன்ற வார்த்தையே டாட்டார்னே போ, ககனான்றத ககனான்னே போட்டோம், மாற்றவே இல்லை. அப்போது இந்த வார்த்தைகளுடைய ஆராய்ச்சி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட நரகத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது 65 முறை பழைய ஏற்பாட்டில் வந்துக்குது, 65 முறை. அப்போ அந்த 65 முறை வந்திருக்கிற சியோல்ன்ற வார்த்தையை நம்ம ஒவ்வொரு வசனம் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குதோ அங்கே இருக்கிற வசனங்களெல்லாம் வெளியே நம்ம எடுக்கணும், எடுத்து போட ஆராய்ச்சி பண்ணணும். ஆனால் அதுக்கு நான் எடுத்து போட்டு ஆராய்ச்சி பண்ணேன்னா 65 வசனம் படிக்கிறேன்னா டைம் பார்த்துக்குங்க. அப்போ அவ்வளோதான், நம்ம சாயங்காலம் ஆகிடும், முடியாது. நான் என்ன பண்ணலைன்னா, 9 இடங்களில் வந்துக்குது, முக்கியமான வரக்கூடிய 9 இடங்களில் இருக்கிற வசனத்தை மட்டும் வெளியெடுத்து நம்ம படித்து பார்க்கணும். இப்போ முதலாவது வசனம் நம்ம படித்தோன்னா, சங்கீதம் 9வது சங்கீதம் 17வது வசனம், 9வது சங்கீதம் 17வது வசனம். புரிஞ்சுங்களா? இங்கே என்ன வருது வசனம் பார்த்தீங்களா, படிக்கும்போது துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் எங்கே போட்டுருவார், நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அதாவது கொண்டு போய் அக்னி கடல் போகிறத்துல நிறுத்தி பின்னாடி இருந்து ஒரு தள்ளு, அந்த மாதிரி இருக்குது அந்த வசனம் படிக்கும்போது. ஆனால் இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு நம்ம பார்க்கணும், என்ன இருக்குதா என்ன இல்லைங்களா. இப்போ நம்ம புதுசாக வந்துக்குதுங்க திரு விவிலியம் இருக்கா, அதுக்கு இப்போ திரு விவிலியம் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது அது எப்படி இருக்குது, அந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சார், சங்கீதம் 9 பதினேழு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா இங்கிலீஷ் பைபிளில் சிஸ்டங்களுக்கு சொன்னாக்கா அது எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல.
பாதாளத்திற்கே செல்வர்
பொல்லார், இது லேட்டஸ்ட், இது ஒரு ஆர்சி பைபிள் தானே, ஆர்சி மொழிபெயர்ப்பு. இப்போ ஓரளவுக்கு அவங்க வந்து எல்லாம் சரி பண்ணி எழுதிக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து எழுதிக்கிறாங்க. தமிழ் எப்படி தாங்க, துன்மார்க்கர் அனைவரும் பாதாளத்தில் தள்ளப்படுவார், நரகத்திலே தள்ளப்படுவார். ஆனால் இங்கே பிடிக்குது, பாதாளத்திற்கே செல்வர்,
கடவுளை மறந்திருக்கும் வேற்றினத்தார் யாவரும் அங்கே செல்வர்,
கடவுளை மறக்கிற யாவரும் அங்கே செல்வர். அப்போ இந்த இடத்துல நீங்க கவனிச்சிங்களா, இங்க ஒரு பைபிள் எப்படி போடுது நரகம், இங்க வந்து பாதாளம். அப்போ பாதாளம் நரகம் என்பது ரெண்டு ஒண்ணுதானா, எப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க இது வரைக்கும் கூலி? அப்போ இது வரைக்கும் எப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க, பாதாளம்னாலும் நரகன்றத ஒண்ணுதானா? ஏன்னா நம்ம போன வாரம் கூட பார்த்தோமே லாசரு கதையில, பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது அப்படின்னு. அப்போ அந்த பாதாளம்ன்றதும் நரகன்றதும் எல்லாம் ஒன்று தான் சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு, இல்லைங்களா? அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தாலும் கூட அப்படித்தான் இருக்குது, அங்கே நரகம் இங்கே பாதாளம். அப்போ இது என்ன, பொல்லார் யாவரும் பாதாளத்துக்கே செல்வர் அப்படின்னா இது எப்போ, யார் இந்த பொல்லார்? அதில் ஆங்கில பைபிள் நம்ம படித்தோன்னா அதில் மொழிபெயர்ப்பு சரியாக பண்ணிக்கிறாங்க. எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா, லேட்டஸ்ட் இங்கிலீஷ் பைபிளை பார்த்தாக்கா துன்மார்க்கர் அனைவரும் மீண்டும் பாதாளத்துக்கே செல்வர் அப்படின்னு இருக்குது. மீண்டும்ங்கிற வார்த்தை இந்த பைபிளில் கொண்டு வரல, பொல்லார் அனைவரும் பாதாளத்துக்கே செல்வர். ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுங்களா, பொல்லார் அனைவரும் மீண்டும், அதாவது விக்கர்ஷல் ரிட்டர்ன் டு கிரேவ், ரிட்டர்ன் 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 டு கிரேவ். இப்போ ரிட்டர்ன்ங்கிற வார்த்தை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், உபயோகப்படுத்துவோம். இப்போ நான் வந்து அங்கே சுற்றிட்டுருக்கிறேன், அப்போது கேட்குறாங்க சார் எங்கே சார் இங்கே இருக்கிறீங்க, எப்போ சார் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கிறோம் மீண்டும் வீட்டுக்கு நீங்கள் எப்போ போகிறீங்க, அது மாதிரி தான் இங்கே. அப்போது துன்மார்க்கர் மீண்டும் பாதாளத்துக்கே செல்வர் அப்படின்னா வார்த்தையாக தான் சரியான மொழிபெயர்ப்பு. அப்போ எங்கேருந்து வந்துக்கிறாரு பொல்லாதவர், பாதாளத்திலேருந்து வந்துக்கிறாரு, அவர் மீண்டும் பாதாளத்துக்கே செல்வார், அந்த அர்த்தம் தான் சரியான மொழிபெயர்ப்பு. என்ன விஷயம்னா, நம்ம ஏற்கனவே சில சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்குறோம், இப்போ மனுஷன் செத்து போயிட்டா மீண்டும் அவனுக்கு என்ன இருக்குது, உயிர் தெழுதல் இருக்குது. எப்போ, கர்த்தருடைய ராஜ்யத்தில், இல்லைங்களா, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிறகு குழிகள் இருக்கிற எல்லாரும் வருவாங்க. அப்புறம் என்னாகும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் தரப்படுகிறது, இல்லைங்களா? எத்தனை எத்தனை வருஷம் ஒவ்வொருத்தனுங்க, நூறு நூறு வருஷம், ஆயிரம் வருஷம் அரசாட்சி, அதில் ஒவ்வொருத்தனுக்கும் நூறு நூறு வருஷம் வாய்ப்பு தேவன் கொடுக்குறாங்க. அப்போ அந்த நூறு வருஷத்தில் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நூறு வருஷம் ஆகியும் மனம் திரும்பலைன்னா அவன் எங்கே போயிடுவான், அதுதான் மீண்டும் பாதாளத்துக்கே செல்வார். ஏன்னா பாவத்தின் சம்பளம், இப்போ நம்ம பாதாளத்திலேருந்து வரோன்னா மனுஷங்களையும் இப்போ எங்கே கொண்டு போய் போடுறோம் நம்ம, பாதாளம்னா என்ன அர்த்தம், நம்முடைய பாதத்துக்கு கீழே இருக்கிற ஆழம். அப்போ பாதாளம், அதான் பாதாளம், எவ்வளோ அடி, எவ்வளோ அடி இது ஆழம் பாதாளன்றது, எவ்வளோ அடி ஆழம், 200 அடியா? இப்போ கிணறுலாம் நோண்டுறாங்க, அது ரைட்டு, அது வந்து தண்ணி மனுஷனு கொண்டு போய் போடுறது எத்தனை அடி, 6 அடி, இல்லைங்களா? ஆ, 6-3, இல்லைங்களா? 6 அடி நீட்டாக, 3 அடி அகலம், அதுதான் மனுஷனுடைய சரியான. அப்போ பாதாளம், பாதாளம்ன்றது என்னென்னா கல்லறை, இல்லைங்களா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் கல்லறை இல்லை, நம்ம போடுறதில் மண், மண்ணுக்குள்ளே போடுறாங்க, இஸ்ரேல் தேசங்க அந்த பக்கம்தான் கல்லறை. அப்போது 1000 வருடம் மரசாட்சியில் ஒவ்வொரு தனித்தனி மனிதனுடைய நியாய தீர்ப்பு நடக்கும். அப்போது நடக்கும்போது மனப்பூர்வமான சில பாவிகள் இருக்கிறாங்க, அவங்க மீண்டும் எங்கேயோ போயிடுவாங்க, பாவத்தின் சம்பளம் மண்ணு. மாற்றிட்டு வர்றது கடவுள் தான் மாற்றிட்டு வர, என்னைக்காவது தன்னுடைய பேச்சு மாற்றிட்டு வர, சொன்னால் சொன்னது தான், இல்லைங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம்னா மரணம் தான், அதை மாற்றிட்டு நெருப்புன்னு போடுவார, பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் அந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம். எப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சியில் நியாய தீர்ப்புகள் நடக்கும் போது, அதை நான் வசனத்தில் படித்தவன், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ எல்லாரையும் மரணத்திலிருந்து ரட்சிப்பு கொடுத்து மீண்டும் சத்தியத்தை அறிகிற வாய்ப்பு கொடுத்து மனம் திரும்புறதுக்கு தேவன் ஒரு உதவி செய்கிறார். அப்போ அப்போ கூட சில பேர் மனம் திரும்புறதே இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த மனப்பூர்வமான பாவிகள் மீண்டும் கல்லறிக்க திரும்புவார்கள். ஆனால் தமிழ் எப்படி மொழிபெயர்த்துக்கிறாங்க, நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா மீண்டும் பாதாளத்துக்கே திரும்புவார்கள். அதுதான் அதனுடைய சரியான. அப்போ ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் சாகிறான் பைபிளில்? சாகலாம். நீங்கள் பைபிளில் படிச்சிருக்கிறீங்களே இரண்டாம் மரணம் அப்படிங்களா. அப்போ ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் சாகலாம்? ரெண்டு வசை. இப்போ ஒரு வசதி நம்ம சேர்க்குறோம், ஆனால் மீண்டும் வெளியில் வந்துடுவோம், மறுபடியும் வந்துடுவோம். இப்போ போய் சாகிறதுக்கு, இப்போ போய் தூங்குறோமே, இந்த இப்போ போய் சாகிறோமே, அது எது கடையாளமா கர்த்தராக இயேசு சொன்னாங்கன்னா தூக்கத்துக்கு சமம். ஆனால் எந்திரிச்சு வந்து மீண்டும் பாவிகளாகவே இருந்தான்னா திருப்பி இன்னொரு டைம் சாகிறான் பார்த்தீங்களா, அது எப்படிப்பட்ட சாவு? அவன் எந்திரிக்கவே முடியாத சாவு. மீண்டும் ஜீசஸ் வந்து சாக மாட்டார் அந்த பாவிகளுக்காக. அதுதான் அந்த வசனத்தினுடைய சரியான பொருள். இப்போ உதாரணம், இன்னொரு உதாரண வசனம் நம்ம படித்தா, இதாவது இங்கிலீஷில் அங்கெங்கே நம்ம போனோம், ஆனால் தமிழில் நம்ம திருப்பி படிக்கல, வேற ஒரு வசனம் படித்தா உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிடும். ஆதியாகமம் 37:35. அம்மாவுக்கு புரியுதுங்களா? அம்மா உங்களுக்கு புரியுதா, கஷ்டப்படுறீங்களா? அது நீங்கள் சொல்லணும். 35
என்ன
சொல்றாரு, யார் இது சொல்றது? இந்த யாக்கோபு. யாக்கோபு தன்னுடைய பசங்க கரெக்ட் 10 பேர் ஆடு மேய்க்க போயிட்டானுங்க. யோசேப் மேல யாக்கோபுக்கு ரொம்ப ஆசை இல்லைங்களா, 11வது பையன் மேல ரொம்ப பாசம். அவரை வந்து என்ன பண்ணல, அவரு ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பலை, வீட்லயே வச்சிருந்தார். ஆனா கொஞ்ச நாள் சென்ற பின்பு கொஞ்சம் சாப்பாடு அது இதெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு, போய் அண்ணனுங்களை பார்த்துட்டு வாப்பா, அவனுக்கு எப்படி இருக்கிறானுங்க என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு, அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, தம்பியை வந்து கொலை பண்ணலாம் திட்டம் போட்டானுங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னா மூத்தவன் சொன்னான், நம்ம ஒன்று பண்ணலாம், இவனை எகிப்துக்கு விற்று போடலாம், ஆனால் என்ன பண்ணலாம், ஒரு ஆட்டை அடிச்சு இவனோட துணியெல்லாம் ரத்தத்தில் தோச்சு நம்ம அப்பாட்ட காமிச்சிடலாம், அப்பா உங்கள் மகன் செத்து போயிடும் காமிச்சிடலாம் அப்படின்னு இவனுங்க இது பண்ணிட்டானுங்க. அப்போ அதே மாதிரி ரத்தம் அந்த துணியை கொண்டு வந்து அப்பாட்ட காமிக்கும் போது அப்பாவுக்கு அழுகிறார். அந்த டைமில் தான் இந்த வசனம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, எப்படி சொல்கிறார், நிற்கப்படிங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன் அப்படின்னாரு. அப்போ அந்த பாதாளம் நரகம் எல்லாம் ஒன்றுன்னா அப்போ யாக்கோபு எரிகிறன் பாதாளத்தில் இறங்குறேன்னு சொன்னார அப்படின்னு என்ன அர்த்தம், என் மகனே செத்து போயிட்டா நான் மகன் கூடவே நானும், நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு அழுகிறாங்களே இல்லையா, ஐயோ நானும் கூட வந்துடுறேன் அப்படின்றாங்க. அப்படின்னா நல்லா நரகத்துக்கே வந்துடுறேன்னு அர்த்தமா பார்த்தீங்களா. அப்போ இந்த வசனத்தின் அர்த்தம் உங்களுக்கு புரியுதா, பாதாளன்ற வார்த்தை பைபிளில் எதை குறிப்பிட்டு சொல்லுதுன்னு புரியுதா, சாவுதா, என் மகனே செத்து போயிட்டா இனி நான் உயிரோடு இருந்த என்ன பையன், அதனால நான் என் மகன் போன இடத்துக்க நான் போயிடுறேன். அப்போ மகனே வந்து பாதாளத்தில் இறங்கிட்டா நானும் இறங்கிடுறேன். இங்கே கூட இந்த பாதாளன்ற வார்த்தை சியோல், எபிரேய வார்த்தை சியோல். மேலே கூட அப்படித்தான், நம்ம சங்கீதத்தில் படித்தோமே அது கூட சியோல் தான், நரகத்திலே தள்ளப்படுவார் இருக்குத அந்த நரகன்ற வார்த்தை சியோல் தான். அப்போ மொழிபெயர்ப்பு பாருங்க, அங்கே 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 நரகம்னு பண்ணிக்கிறாரு, இங்கே கூட சியோல் தான், ஆனால் இங்கே நரகம்னு போடல, இங்கே எப்படி போட்டிருக்காரு பாதாளம் பார்த்தீங்களா, எப்படி மாற்றிக்கிறேன். இதுலேருந்து என்னென்னா நரகம்ன்றதும் பாதாளன்றதும் ஒன்று தான் அவங்களுக்கு புரியுது, ஆனால் கெட்டவங்களுக்கு சொல்லும்போது நரகம்னு போட்டிருக்கிறாரு, நல்லவங்களுக்கு சொல்லும்போது பாதாளம், கொஞ்சம் பவர் கம்மி மாதிரி. அப்போ யாக்கோபு நல்லவராக்கிறதுனால இங்கே என்ன போட்டார், பாதாளம் போட்டுக்கிறார். நெக்ஸ்ட்டு இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டா சுலபமாக புரிஞ்சுக்கலாம். எதுங்க சிஸ்டர், கூலியில் தான் போட்டாங்க இல்லை, அந்த அதாவது கூலி அவங்க வித்துட்டானுங்க, ஆனால் அது ரைட்டு, அது கூட பிரச்சனை, அந்த கூலி இல்லை, அதான் இது வேற இல்லை, செத்து போயிட்ட மாதிரி அப்பாட்ட காமிக்கிறாங்க. அப்போ செத்து போனவொன்னு எங்கே தான் போடுவாங்க, குழியில் தானே போட்டு புதைப்பாங்க. அப்போ யாக்கோபு அதான் சொல்கிறாரு, நானும் என் மகன் கூடுவேன், அவருக்கு தெரியாது இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறானுன்னு. அப்போ அந்த சாபத்தை அவர் சொல்கிறாரு, அப்படி நானும் செத்து போயிட்டேன் நல்லது, அது எங்கள் மகன் எப்படி செத்தானோ அதே மாதிரி நானும் செத்துறேன். அதாவது ஒன்று அர்த்தம். இப்போது உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய விசுவாசம், இன்றைக்கி கிறிஸ்தவருடைய விசுவாசம் எடுத்துக்கலாம், மற்றவங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போது சியோல்ன்ற அந்த வார்த்தை பாதாளம், கல்லறை அல்லது குழி அப்படின் தான் பொருள்படுகிறதே தவிர, கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு அக்னி இடமாக சொல்கிறோமா? இப்போ அங்கங்கே எல்லா ஊர்களிலேயும் கல்லறைக்குது, அங்கெல்லாம் போய் குழி நோண்டி உள்ளே போடும்போது நெருப்பு அப்படியே வேகுதா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, யாரும் போய் மனுஷனுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அப்படி இருக்கும்போது சரி, இப்போ அநேகம் பேர் நரகம் சொல்லும்போது கொழுந்து விட்டு எரியிற நெருப்புன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி தானே? அப்போ நெருப்பெறிகிற இடம் இரு வெளிச்சமாக இருக்குமா இருட்டாக இருக்குமா? பார்த்தீங்களா? அப்போ எப்படி இது ஒத்து வருதா, இந்த உபதேசம் ஒத்து வருதா? நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாரு வெளிச்ச சரிங்க.
அப்போ அப்படிதான் ஒரு இதில் நரகம் மாதிரி காமிச்சு, ரெண்டாவது ஏசுனாத பாடுபடுற மாதிரி ஒரு இதை காமிச்சேன்.
சரி,
ஜனங்க ஏத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு படம் மாதிரி. அப்ப இதுக்குல எல்லாம் நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு
பாத்தீங்களா? இப்ப உங்களுக்கு இந்த ஜனங்களுடைய விசுவாசத்துக்கும் கொஞ்சம் நிதானமா நம்ம யோசித்து பாக்குறதுக்கு வித்தியாசம் புரியுதா? அக்னி கடல்ன்றது அது நெருப்பு, சாதாரண ஒரு டியூப் லைட் போட்டாலே இந்த ரூம் வெளிச்சமாயிருக்கு. ஆனால் அக்னி கடல், இப்போ சூரியனுடைய வெளிச்சம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக, சூரியனே இவ்வளோ வெளிச்சிருக்கும் போது ஒரு அக்னி கடல் நெறிஞ்சுன்னா அந்த இடம் பயங்கர வெளிச்சமாக இருக்கணும். ஆனால் ஜனங்க அப்படி சொல்கிறாரா? வசனத்தில் படிக்கலாங்க, வசனம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கல. இந்த பாதாளம் யோபு 10:21, யோபு 10:21, காரிருளும் மரண அந்தகாரமுமாக மரண அந்தகாரமான தேசமும்
ஒளியும் இருளாகும் தேசமுமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே.
பாத்தீங்களா எப்படி சொல்றாரு? அப்போ இந்த தேசம் எப்படிப்பட்டது? பாதாளத்தை பத்தி எப்படி சொல்றாரு? காரிருள், மரண அந்தகாரமான இருண்ட தேசம், இருட்டான தேசம், அப்புறம் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத தேசம், அப்புறம் ஒளியும் என்ன ஆயிருதாங்க, ஒளியும் இருளாகிற தேசம் அப்படிங்கிறார். அப்ப புரிஞ்சிட்டீங்களா என்னன்னு? ஒளியும் இருள், கல்லறையில் கொண்டு உள்ள போட்டா உள்ள என்ன இது, கேன்ல வெளியதே வைக்கிறானுங்க, உள்ள வைக்க முடியுமா? அப்போ உள்ள எப்படி இருக்குது, கருக்கும் தான் இருக்கும், அதை தான் சொல்ல வர்றார். அப்போ இங்க ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன? நரகம் நெருப்பு, நெருப்புன்னா வெளிச்சம் இருக்கணும், ஆனா வெளிச்சம் அங்கே இருக்கிற மாதிரி பைபிள் சொல்றது இல்லை. பைபிள் எப்படி சொல்லுது? அது இருளான ஒளி கூட இரண்டாயிடும், இருட்டாயிடும். அப்போ இது எங்க பாருங்க, பைபிள்ல சொல்லப்பட்ட நரகம் போனால் திரும்பி வராத தேசம், கொண்டு போய் போட்டா வர முடியாது. இளைப்பாறும்படி, அப்போ அந்த செத்து போயிட்டேனா கொஞ்ச நேரம், எப்போ எது வரைக்கும், உயிர் தெளிந்து வர்ற வரைக்கும் அவங்க பாத்தீங்க. அப்போ நரக போதனை, அப்போ இங்க வந்து அடிபடுத்து பாருங்க, நரக போ நரகம் இருக்குது பைபிள்ல, ஆனா ஜனங்க நம்பிட்டு இருக்கிற யோசனை தான் வித்தியாசப்படுது. நீங்க பயந்துக்க வேண்டாம், ஓ இவங்க நரகம் இல்லைன்றாங்க அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம், நரகம் இருக்குது. ஆனால் பைபிளில் சொல்லுகிற நரகம் எதை குறிக்குது? அர்த்தம் மாற்றிட்டு இருக்கிறாங்க, பைபிளில் சொல்லிக்கிற அர்த்தம் வேற, நம்ம சகோதரர்கள் நம்பிட்டு இருக்கிற அர்த்தம் வேற. அப்போது வெளிச்சமாக இருக்கு இருக்கணும், ஆனால் பைபிள் அப்படி வெளிச்சமான தேசம் சொல்கிறது கிடையாது. திருப்பியும் இன்னொரு க்வெஸ்சன் நம்ம கேட்கலாம், நரகத்தில் பாவிகள் எப்படி இருக்கிறாங்க? பாதாளத்தில் சத்தம் போட்டுக்கிறானுங்களா? அழுது புலம்பி, அப்புறம் என்ன மாதிரி சத்தம், ஐயோ அம்மா ஐயோ அம்மா அப்படின்ட்டு. எத்தனை வருஷம் சரிங்களா, சாதா காலமும் இன்னும் வாயிலிருந்து என்னதான் வருது, ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா. ஏன்னா வேற நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த வார்த்தையில் எதுவுமே வராது. சாகர் வரைக்கும் வாயை தொடர்ந்து ஐயோ அம்மா ஐயோ அம்மா இப்படி. அப்போ ஒரே கூச்சல் குழப்பமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓயாத வேதனையும் ஓயாத கூச்சலும் குழப்பமும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நெருப்பு வார்த்தை வந்துட்டே இருந்தானா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ மனநிலை வந்து ரொம்ப பாதிப்பாகும். அப்போ அதில் குழப்பம், ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு அப்படி இல்லை பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகும். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரே சத்தமும் கூச்சலும் குழப்பமாக இருக்கிற இடம் நரகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்கார்டெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஊழியக்காரர்களை போய் பார்த்துருந்து கூட வந்து சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பார்க்கலாம். சங்கீதம் 31:17.
கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும்.
இங்க கூட சியோல் என்ற வார்த்தை தான் வந்திருக்கு. அப்ப துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் ஐயோ அம்மா என்று சத்தம் போடட்டும்னாரா, பாத்தீங்களா. துன்மார்க்கர் எப்படி இருக்கணும், துன்மார்க்கர்ன்றதுங்க யாரு இல்லையா, வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தாலும் கூட மனம் திறந்தாதான் பாவிகள். இப்போ இந்த உலகத்தில் கூட நம்ம சாவு கூட அப்படித்தான் இருக்குது. நம்ம செத்து போயிட்டா அப்புறம் என்ன வாய்ப்பு பேசுமா, ஐயோ அம்மான்னு சொல்ல முடியுமா, என்ன சொன்னா கூட ஒன்றும் பண்ண மாட்டேன் கம்மன் இருப்போம். அப்போ துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாக இருக்கட்டும், சைலண்டா இருக்கட்டும் சொல்றாரு. தேவன் எப்படி சொல்றாரு பாருங்க. ஆனால் இன்னைக்கு பிரசங்கங்கள் எப்படி சொல்றாங்க, ஜனங்க மௌனமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, எப்படி ஆப்போசிட் பார்த்தீங்களா, பாதாளத்தில் போய் அவன் என்ன பண்ணுறான், வேதனை போடுறான் சத்தம் போடுறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் துன்மார்க்கர் வெறுக்கப்பட்டு பாதாளத்தில் சைலண்டாக இருக்கணும் எப்படி சொன்னார் தேவனுடைய வசனம் பார்த்தீங்களா சிஸ்டர், புரிஞ்சுங்களா விஷயம், இல்லை ஏதாவது குழப்பற மாதிரி
இருக்குதா.
நெக்ஸ்ட் நம்ம படிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு வசனம், சங்கீதம் 115:17. அப்போ யார் அந்த மௌனமாக இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 115:17.
மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள்.
மரித்தவர், அப்ப மௌனத்தில் இறங்குகிறவர் யாரு, மரித்தவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். அப்ப மௌனத்தில் பாதாளம், அதாவது பாதாளத்தில் மௌனமா இருக்கட்டும்னா அந்த மௌனமா இருக்கிறவங்க யாரு, மரித்தவர்கள். மரித்தவர்கள் தான் எப்படி இருக்கிறாரு, மௌனமாக. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் மௌனத்தில் இறங்குகிறாங்களாம். அப்படின்னா இந்த சத்தமோடு பாடாதவங்க அர்த்தமா, சத்தம் போட்டு பாடாதவங்களை செத்து போனதுக்கு அர்த்தமா. அப்ப அவங்க வீட்டுல போய் அழுகையில சொல்றது இல்லையா, இல்ல வீட்டுல போய் வேற பேச்சு பேசுறது இல்லையா. அப்போ அந்த வசனம், இந்த வசனம் அந்த அர்த்தம் தான் நீங்க நம்புறீங்களா, ஆனா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அது இல்ல. மரித்தவர்களும் அப்படின்னா செத்து போனவர்கள், மௌனத்தில் இருங்கிறவர்கள். செத்து போனவங்க பேச மாட்டான், அவங்க தான் கர்த்தரை துதிக்க மாட்டான். கல்லறைக்குள்ள போயிட்டா கடவுளை யாராவது துதிக்க முடியுமா, முடியாது, மௌனமா இருக்கணும். அந்த வசனம் தான் இங்க சொல்ல வருது. இந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா மாத்திக்கிறாங்க நீங்க கவனிச்சிங்களா. பாட்டு பாடதான் செத்தவனுக்கு சமமா, அப்ப பாட்டு பாடினாதான் உயிரோடுக்கிறதுக்கு சமமா, கை தட்டினாதான் உயிரோடுக்கிறது சமமா, கை தட்டலன்னா செத்து போயிடணும்னு அர்த்தமா, அப்படி எங்க இருக்குது, யார் ஒத்துக்குவாரு. அப்ப ரோட்டில் போகும்போது கை தட்டுறது, ரோட்டில் போகும்போது சத்தம் போடுறது இல்லைங்களா. அப்ப நம்ம தனியா படிக்க போறோம் எல்லாம், சர்ச்சுக்குள்ள வந்தா என்ன பண்ணும், ஆராதனை என்ன எல்லாம் நம்ம பண்ண படிக்க போறோம். எது உண்மையான ஆராதனை எல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் இந்த வசனம் கண்டிப்பாக அவங்க சொல்கிற மீனிங் சொல்கிறதில்ல, இது மரித்தவர்களை பற்றி பேசுது, செத்து போனவர்களை பற்றி பேசுது. இப்போது நரகத்தில் துன்பத்திலும் மன உளைச்சலிலும் இருக்கிறதாக ஜனங்க சொல்கிறாங்க, ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். குழப்பத்தில் மன உளைச்சல் இருக்கிறாங்களான்னு. சங்கீதம் 88:11-12, சங்கீதம் 88:11-12. பிரேத குழியில் பாருங்க, இந்த பாருங்க, இது கூட சியோல் தான். இந்த பிரேத குழின்றது எபிரேய வார்த்தைனா சியோல். இங்க பாருங்க, நரகம்னு போடல, பாதாளம்னு போடல, என்ன போட்டிருக்கா? பிரேத குழி. பிரேத குழி, பிரேதங்களை கொண்டு எங்க வைக்கிறா? குழி, அந்த குழி தான் பத்தி பேசுறாங்க. பிரேத குழியில் உமது கிருபையும் உண்மையும், அப்புறம் மறதியின் பூமி. இந்த சியோல்ன்றது என்ன? இருள், அப்புறம் மறதியின் பூமி. அப்ப செத்து போயிட்டா மனுஷங்க என்ன ஆயிடுறாங்க? யாரு அவங்கள கொஞ்ச நாளைக்கு தான் நினைப்பாங்க, அப்புறம் அவளது முடிஞ்சு. அந்த அந்த வீட்டுக்காரங்க அவளதான் முடிஞ்சு. ஆமா, அவளது எப்பேர் பட்டாங்களும் மறந்துடுவாங்க. அந்தந்த குடும்பத்துக்காரங்க வேணா ஏதாவது நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு. ஆமா, அதுக்கப்புறம் சகஜ வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. சாகர அன்னைக்கு மட்டும்தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அழுதுட்டு அப்படி. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த ஷியோல், இந்த பிரேத குழி என்பது மறதியின் பூமி. புரிஞ்சுட்டீங்களா சிஸ்டர்? அப்போ இதை வந்து செத்து போகிறவங்களை கொண்டு போய் நம்ம நெருப்பில் தான் போடுறோமா? இப்போ அப்படி தான் நெருப்பில் கூட சில பேர் இந்துக்கள் நெருப்பில் போடுறாங்க. நெருப்பில் சதா காலம் வச்சுருக்குறாங்களா? இப்போ நம்ம பாடி நெருப்பில் வச்சா எத்தனை நேரம் தாக்கு பிடிக்கும்? கரண்ட்டில் வச்சா 10 நிமிஷம் சாம்பல் ஆகிட்டு கொண்டு வந்து இந்த இந்த கிளாஸில் போட்டு கொடுத்துருவோம். இதை தாங்க உங்கள் வீட்டுக்காரர். இதை கொண்டு போய் அதை எல்லாம் பண்ணி பண்ணிட்டோம். அப்போது கடவுள் வந்து நரகத்தில் நெருப்பினுடைய தன்மையை மாற்றிடுவார. இங்கே வந்து நெருப்பில் போட்டால் வெந்து போகுது, ஆனால் நரகத்தில் அத்தனை நெருப்பு இது மனுஷனுக்கு சாகிறதே இல்லையா? ஆமாம், அதை பற்றி பரவாயில்ல, அது என்னாலும் கூட பரவாயில்ல. இனித்தான் ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இனி நான் உயிர் தெரிதல் பற்றி நம்ம தனியாக படிக்கலாம். இப்போ அவன் செத்துப்போன அந்த நெருப்பில் போட்டு அவள அவன்லாம் எப்படி வருவான்? அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். அதெல்லாம் நம்ம, ஏன்னா அவனை தேவன் விட்டுருவாரா? நெருப்புலேருந்து கொண்டு வர மாட்டாரா? நெருப்பில் சாம்பலான கொண்டு வருவார் கண்டிப்பாக. ஏன்னா பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தம். அப்போ எல்லாரும் வருவாங்க. குழியில் பதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பிரேத குழினா என்னென்னா மரண நிலைமையில் இருக்கிற அத்தனை பேரும். அவங்க எரிச்சாலும் சரி, அவங்க ஏதாவது சிங்கம் கடிச்சு சாப்பிட்டாலும் சரி, அல்லது தண்ணியில் போயிட மீன்களை சாப்பிட்டாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. மீண்டும் கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அதனால தான் ஜீசஸ் என்ன சொன்னாங்க, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம அது நம்ம உயிர் தேர்தல் கிளாஸில் படிக்கலாங்க. பட் இந்த விஷயம் நீங்கள் பாருங்கள், இந்த பாதாளன்றது எப்படின்னா, இது மறதியின் பூமி. பிரேத குழி தான் பாதாளம்னு சொல்லப்பட்டுக்குது, நரகம்னு சொல்லப்பட்டுக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு வசனத்தில் நம்ம படிக்கலாம், யோபு 14:13. யோபு 14:13.
நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தில் குறித்தால் நலமாயிருக்கும்.
நீர் பாதாளத்தில் என்னை ஒழித்து, சியோல் இங்க பாதாளன்றது என்ன சொல்லி தர
முடியும்? சரி, என்னை பாதாளத்தில் ஒழித்து வைக்க மாட்டீர்களோ?
போதும் போதும். அப்போ பாதாளத்தில் உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி. பார்த்தீங்களா, யோபனுடைய உள்ளத்தில் என்ன ஒரு ஆசை இருந்துச்சு? மீண்டும் உயிரோட வரணுங்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. எனக்கு ஒரு காலத்தை குறித்தீங்கன்னா நலமா இருக்கும். அப்போ பாதாளத்தில் கொஞ்ச நாள் என்ன எப்படி வைக்கணும்? ஒழித்து. அப்போ இங்க கூட சியோல்ன்ற வார்த்தை தான் வருது. இன்னொரு வசனத்தில் படிக்கலாம், சங்கீதம் 86:13. கரெக்டா நீங்க வாசிக்கிறடா.
என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பி.
தாழ்ந்த பாதாளம் பாத்தீங்க இந்த இடத்துல என்ன? தாழ்ந்த பாதாளம், இது சியோல் தான். ஆனா இங்க என்ன போட்டுக்கிறானுங்க? தாழ்ந்த பாதாளம். இதனால சில பிரசங்கியார்கள் என்ன சொல்றாருன்னா, தாழ்ந்த பாதாளம் ஒண்ணு இருக்குது, உயர்ந்த பாதாளம் ஒண்ணு இருக்குது, அப்புறம் எப்படின்னா 1வது மாடி, 2வது மாடி, 3வது மாடின்ற மாதிரி. ஆனால் சியோல்ன்ற வார்த்தை தான் அங்கே வந்திருக்குது. இது வந்து ஜனங்களுக்கு புரிஞ்சு, ஜனங்கள் எங்கே போய் சியோல் தெரியுமா? அப்போ தாழ்ந்த பாதாளன்றது அது ஒரு நீங்கள் கேள்விப்படுறீங்களா? தாழ்ந்த பாதாளன் என்னன்னு அது என்னன்னு தெரியல. உயர்ந்த பாதாளன்னு சொல்கிறாங்க, தாழ்ந்த பாதம் இப்படி. ஆனால் இது வந்து சியோல்ன்ற ஒரு வார்த்தை தான் நம்ம பார்க்குறோம். என்னை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அப்போ பாதாளத்துலேருந்து என்னாகலாம்? ஒருத்தன் தப்பிக்கலாம். அடுத்தபடியாக நம்ம போன வாரம் பார்த்தோம் பிரசங்கி 9:10. பிரசங்கி 9:10. அப்படி சொல்றார். அப்ப உயிரோடு இருக்கும்போது உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீ செஞ்சிரு. ஆனா செத்து போகிட்டா நீ போற பாதாளத்தில் என்ன இல்ல, செய்கை வித்தை அறிவு ஞானம் இல்லையா? அப்படிங்கும் போது வேதனை இருக்குமா? கூச்சல் குழப்பம் இருக்குமா? சத்தம் போட முடியுமா? அப்ப சொல்றாரு, நீ போற பாதாளத்தில் ஒன்றுமில்லை, ஒன்றும் அறியாத நிலைமை பாத்தீங்களா? அதுதான் சொல்லுவார். அப்ப பைபிள் சொல்லுகிற நரகம் அல்லது பாதாளம் என்னன்னா, ஒருவன் மரிச்சிட்டான்னா அவன் இல்லாமல் போயிடுவான். அதுதான் சொல்ல வருது. அப்போ இந்த ஒரு இந்த ஒரு வசனங்களில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, சியோல் அப்படின்றது மரண நிலைமை, ஒரு மனிதனுடைய மரண நிலைமை, மரித்த நிலைமை. அதைத்தான் கூறியது, புரிஞ்சுங்களா? அப்போ இன்னொரு இடத்துல கூட நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. யோபு இந்த யோனான்ற ஒரு தீர்க்க தரிசி இருந்தாரு, அவர் தேவன் எங்க கொண்டு போய் போட்டாரு? என் போஷன் இடத்துக்கு வீசும்போது மீனுடைய வயிற்றுக்குள்ளே போனார். அப்போ மீனுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஜப செஞ்சார் இல்லைங்களா? அப்போ ஜப செய்யும்போது என்ன சொல்றாரு? யோனா, யோனாவின் புஸ்தகம் எடுங்க, பேஜ் நம்பர் எடுத்துட்டீங்களா? 2:1-2. வயிற்றுல நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சா? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன். அப்போ ஏறத்தாழ செத்து போன நிலைமையில நான் இருக்கிறேன், அதுதான் அதனுடைய அர்த்தம். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கூப்பிட்டேன்னா என்னுடைய சத்தத்தை நீங்க கேட்டீங்க. அப்ப மீனனுடைய வயிறு நரகமாக அங்க சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ்ல பார்த்தா ஹெல்லு, தமிழ்ல பாதாளம். இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ஹெல்லுன்னு தான் இருக்குது, பெல்லி ஹாஃப் ஹெல். அதாவது நரகத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன் அப்படின்னா அதனுடைய சரியான அர்த்தம் அங்க இருக்குது. ஆனா அப்போ தமிழ்ல கரெக்டா தான் பண்ணிக்கிறார், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து. அப்ப மீனனுடைய வயிற்று அப்போ மீனனுடைய வயிற்றை வந்து நம்ம எரிகிற அக்னிஸ்தலம் எடுத்துக்க முடியுமா? முடியாது. அது கூட அவர் ஒரு பிரதர் கேட்டார், பிரதர் மீனனுடைய வயிற்றில் நிறைய ஆசிட் இருக்குது இல்ல, அப்ப எரிகிற மாதிரி தான் அர்த்தம் அப்படி. இதான் யானை இந்த வசனம் வந்து அந்த மாதிரி இல்லை, ஏறத்தாழ செத்து போன நிலைமை. அப்போ இன்னும் கூட பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா சியோல் வரக்கூடிய 65 இடங்களையும் நம்ம எடுத்து படிச்சா என்ன நம்மளுக்கு புரிய வைக்குதுன்னா, செத்து போற நிலைமை, மரண நிலைமை அல்லது மரித்த நிலைமை தான் நரகம்ன்ற அந்த வார்த்தை சொல்ல வருதே தவிர, நரகம் என்பது எரிகிற அக்னி ஸ்தலம்ங்கிற அர்த்தம் வர்றதே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ நரகம் இன்னைக்கு எல்லா கல்லறை தோட்டங்களிலும் கல்லறையின் போடுறாங்களே, அதுக்கு பதிலாக நரகம்னு போட்டால் இந்த யாருக்கு எந்த குழப்பம் வந்திருக்காது? ஒவ்வொரு கல்லறை முன்னாடி என்ன போடுற, நரக தோட்டம் அப்படின்னு தான் கரெக்ட். நரகம்னு என்ன? மனிதர் இருக்கும் இடம், வேர்ல்ட் ஆஃப் டெட், அதாவது மரித்தவர்களின் உலகம், அதுதான் மரணம். மரித்தவர்களின் உலகம் தான் மரணம் அல்லது நரகம். அப்போ மரணம், நரகம், குழி என்பது எல்லாம் ஒரே அர்த்தத்தை குறிக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? மரண நிலைமை. அப்போ வேதத்தில் நரகம் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் பாவத்தின் சம்பளம், எரி நரகம் இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை தான் எந்த மாதிரி வார்த்தைகளில் பயன்படுத்துகிறாரு? நரகம், பாதாளம், குழி, தாழ்ந்த பாதாளம் இப்படின்னால சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய மரித்த நிலைமை தான் குறிக்குது. அப்போ ஒவ்வொரு கல்லறைகளிலும் நரகம் போன போர்டு வச்சாங்கன்னா அது ரொம்ப கரெக்டான பொருத்தமாக இருக்கும். அதான் நம்ம பார்க்க இப்போ அதுதான் இந்த பழைய பாட்டில் நம்ம படிக்கிறோம். ஒரே வார்த்தை தான் வருது, நிறைய வார்த்தை இல்லை, சியோல் அவ்வளோதான். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். புதிய ஏற்பாட்டில் எத்தனை வார்த்தைகள்? மூன்று வார்த்தைகள். முதலாவது வார்த்தை என்னன்னு சொன்னால் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹேடிஸ். ஹேடிஸ் என்ன தெரியுமா? ஹேடிஸ்னு என்ன அர்த்தம்னா, ஷியோல்னு என்ன அர்த்தமோ அதுதான் ஹேடிஸ்னுடைய அர்த்தம். கிரேக்க வார்த்தை. இப்போ நான் சொல்லிக்கிறது என்ன வார்த்தை? கிரேக்க வார்த்தை. புதிய ஏற்பாடில் கிரேக்க மொழி ஹேடிஸ் இல்லைங்களா? இப்போ உதாரணமாக இப்போ இந்த தண்ணி இருக்குது, இந்த தண்ணிக்கு வந்து தமிழில் என்ன சொல்கிறான்? தண்ணின்றோம். இதை வந்து இந்திக்காரன் என்ன சொல்லுவான்? வாணின்றவான். இவங்க கேரளக்காரரு வெள்ளம்ன்றவார். அப்புறம் அவர் கனடாக்காரரு பெங்களூருக்காரில் நீரூர் அப்படின்றவார். ஆனால் பொருள் ஒன்று தான், ஆனால் அதனுடைய பெயர்கள் தான், வார்த்தைகள் தான் வேறு. இப்போ நீருன்னா வேறு ஏதாவதா? தண்ணினா? அண்ணினாலும் அதுதான், நீருனாலும் அதுதான், வாட்டர்னாலும் அதுதான், பானினாலும் அதுதான். வார்த்தைகள் தான் மொழிகளில் வித்தியாசமே தவிர பொருள் ஒன்று தான். அதே மாதிரி தான் சியோல்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தமும் ஒன்று தான், கிரீக்கில் ஹேடிஸ்ன்ற வார்த்தையும் ஒன்று. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டும் ஒன்று தானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வசனத்தில் படிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் எபிரேய வார்த்தை வரக்கூடிய இடத்த படிக்கலாம். சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். அப்புறம் யார் இது? யாரை பற்றின தீர்க்க தரிசனம்? ஜீசஸ் பற்றி சங்கீதம். இது வந்து யாரை பற்றி? ஜீசஸ் பற்றி. அதை தான் வந்து இது ஜீசஸ் பற்றி தான் சொல்லியிருக்குது அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கலாம். சீசர்கள் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 2:27. புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குதுங்களா? உண்மையிலேயே இது வந்து ஒரு கடினமான சப்ஜெக்ட் தான், ஆனால் புரிஞ்சுக்கணும் நம்ம. 2:27. அதே வசனம் தானே இது? பழைய ஏற்பாட்டில் என்ன வந்திருக்குதோ அது அப்படியே தான். அப்போ சியோல் பழைய ஏற்பாட்டில் வந்திருக்குது, கிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஹேடிஸ். அப்போ பழைய ஏற்பாட்டில் வந்திருக்கிற அதே வசனம் இங்கே வரும்போது சியோல்னாலும் ஒன்று தான், ஹேடிஸ்னாலும் ஒன்று தான். அதை இந்த வசனத்தின் மூலம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே வந்து ஹேடிஸ்ங்கிற வார்த்தையே வந்திருக்குது. இதில் எப்படி வந்துருக்குது? பாதாளத்தில். அப்போது ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஒரே அர்த்தமே இருக்குதுன்றத நம்ம புரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா? அப்போ சியோல்ன்றதும் ஹேடிஸ்ன்றதும் ஒரே அர்த்தத்தை தான் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தபடி அதே அப்போஸ்தலர் 2:31 வசனத்தில் நம்ம படிக்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு நரகத்தில் இருந்தாரா? நரகத்தில் இருந்தாருங்களா இல்லைங்களா? படிங்க. பாத்தீங்களா? அப்போ அவருடைய உயிர் தெழுதலை குறித்து அவருடைய, அதாவது கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை. இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னு தெரியுமா? ஹெல். பாதல் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா? ஹெல். அப்ப ஹெல் என்னன்னா நரகம். அப்ப கரெக்டான மொழிபெயர்ப்பு வரணும்னு எப்படி வந்திருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மா, அவருடைய ஆத்மா நரகத்தில் விடப்படுவதில்லை என்றும், அவருடைய மாம்சம் என்றும் முன்னறிந்து. ஆமா. ஸோ அவருக்கு என்ன வரப்போகுது? ஜீசஸ்க்கு என்ன வந்துச்சு? உயிர்த்தெழுதல். எங்கிருந்து உயிர்த்தெழுதல்? பாதாளத்திலிருந்து. அப்ப பாதாளத்தில் எத்தனை நாள் கழிச்சு வந்துச்சு உயிர்த்தெழுதல்? அப்ப பாதாளத்தில் ஜீசஸ் எத்தனை நாள் இருந்தாங்க? 3 நாள் இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்முடைய கர்த்தரே இயேசுவே பாதாளத்தில் எத்தனை நாள் இருந்துக்கிறார்? அதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நரகத்தில் இருந்துக்கிறார். அப்படித்தான் இருக்குது. அப்போ 3 நாள் ஜீசஸ் எங்கே இருந்தாங்க? நரகம். நரகம்ன்றது என்ன இருக்கும்? அதுதான் கல்லறை. கல்லறை தான். மறித்த நிலைமையில் இருந்தார் 3 நாள். ஒன்றும் அறியாத நிலைமை. ஏன்னா நம்ம பார்க்குறோமே, நீ போகிற பாதாளத்தில் செய்கை வித்தை அறிவு ஒன்றும் கிடையாது. அப்போ ஜீசஸ் 3 நாள் கல்லறையில் இருக்கும்போது எல்லா யோசனையும் இருந்திருக்குமா? அப்போ யார் அவர் உயிரோடு எழுப்பினார்? பிதாவாகிய தேவன். வசனங்கள் நம்ம கிளீனாக படிக்கிறோம். ஏன்னா கர்த்தரே இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எப்படி விசுவாசிக்கணும்? ரோமர் 10:9 வசனம் பாருங்க. ரோமர் 10:9.
அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவருந்து எழுப்பினார் என்ற உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார்.
நீங்க ஒருத்தர் ரட்சிக்கப்படுறது எப்படி? கர்த்தராய் இயேசுவை யார் உயிரோடு எழுப்பினார்? தேவன் அவரை எழுப்பினார். எழுப்ப முட்டிருந்தார்னா அவ்வளவுதான் இல்லைங்களா? அப்ப நம்முடைய ஜீசஸ் கூட மூன்று நாள் எங்க இருந்தார்? பாதாளத்தில் இருந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு பொருள். அப்படின்னு என்ன, பாதாளத்தில் இருந்தார்னா மறித்த நிலைமை, ஒன்று மறியாத நிலைமையில் இருந்தார். அவரைத்தான் தேவர் என்ன பண்ணார்? இப்போ மூன்றாம் நாள் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். இப்ப கொஞ்சம் முன்னாடி நீங்க சொன்னீங்க நரகத்தினுடைய சாவி யார் கையில் இருக்குது இல்லைங்களா? பாஸ்டர்கள் எப்படி சொல்றாருங்க? அப்படிதானே சொல்றாருங்க? வசனத்தில் படிச்சிங்களா என்னைக்காவது சாவி, பாதாளத்தினுடைய சாவி சாத்தான் கிட்ட
இருக்குதுன்னு?
வசனத்தில் நீங்க படிக்கவே முடியாது, ஏன்னா அந்த மாதிரியே கிடையாது. வசனத்தில் இருக்குது சாவி யார் கையில் இருக்குதுன்னு படிக்கலாமா? வெளிப்படுத்தல் 1:18. வெளிப்படுத்தல் 1:18. நீங்க இங்கிலீஷ் பைபிள் வச்சு படிச்சாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. யார் இவரு? ஜீசஸ் என்ன சொல்லு? யாரை பத்தி பேசிக்கிட்டு? ஜீசஸ் தான் சொல்றாங்க, அவரு தான் சொல்றாரு நான் என்ன ஆயிட்டேன், மரித்தேன். ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் சாகலன்னு
சொன்னார,
நான் மரித்தேன், ஆனால் இப்போ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். பாதாளத்தினுடைய சாவி யார் கையில் இருக்குது பாத்தீங்களா? இது கொஞ்சம் முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, ஆனா வசனத்துல அந்த மாதிரி நீங்க பார்க்கவே இல்லை. ஆனா வசனம் என்ன கிளியரா இருக்குது பாத்தீங்களா? நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல். இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா? ஐ ஹாவ் த கீஸ் ஆஃப் ஹெல். நரகத்தின் சாவி எங்க கையில் இருக்குது சொல்றாரு. இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு. அதனாலதான் இவங்க இங்கிலீஷ் பைபிள் படிக்க சொல்றது. அப்போ நரகத்தினுடைய சாவி கர்த்தராய் இயேசுனுடைய கையில். இதனுடைய பொருள் என்ன சிஸ்டர்? அப்ப கர்த்தராய் இயேசுனுடைய கையில நரகத்தின் சாவிக்குதுன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் நெருப்புல தள்ளுறது ஜீசஸா? அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா, ஏன் வந்து அங்க ரெண்டு சொல்லிக்குது பிரதர்? நீங்க தான் சொன்னீங்க பாதாளம்னாலும் மரணம்னாலும் ஒண்ணுதான் சொன்னீங்க. ஆனா இப்ப மரணம் வேற இருக்குது, பாதாளம் வேற இருக்குது அப்படின்னு தனித்தனியா சொல்லிக்கிறாரு. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மரணம் என்பது ஒரு அர்த்தம், பாதாளம் என்பது ஒரு அர்த்தம். இதை பத்தி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜீசஸ் சொல்றாங்க பாருங்க 9 லூக்கா 9:60 லூக்கா 9:60. போதுங்க, மரித்தோர் தங்கள் மரித்தோரை. அப்ப இங்க எத்தனை வகையான மரித்தோர்? ரெண்டு மரித்தோர் இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் உயிரோடு இருக்கிற மரித்து. இப்போ நம்மளால் கூட யாருதா மரித்தோருதா? எப்போ எப்போ வேணாலும் சாவு வந்துடும், தூக்கு தண்டனை கைதிகள் மாதிரி. ஆனால் இன்னொரு மரித்தோர் யார்? ஏற்கனவே இறந்து போயிடும். கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ரெண்டு வகையான மரித்தோர் பற்றி ஜீசஸ் பேசுகிறாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியாமல், அது எப்படி சார் செத்து போனவன் செத்து போனவன் எடுத்து புதைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நிறையா பேர் நினைக்கிறாங்க, நம்ம ஆளுகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். குரானில் இந்த முஸ்லீம் இதுதான் பிடிக்கிறாங்க இந்த வசனம். என்ன சார் ஜீசஸ் இப்படி சொல்லிக்கிறாரு, செத்து போன வேணா நீங்க வேணா டெஸ்ட் பண்ணுங்க, ரெண்டு செத்து போன வைங்க, இந்த போன அந்த போனத்தை எடுத்து அடக்கம் போனட்டு அந்த அப்படின்னு இப்படி போய் நீங்க வந்து இதெல்லாம் ஒரு பைபிள்னு நீங்க நம்பியிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த விஷயம் புரியாம, ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்றானு. ஆனீங்க ரெண்டு வகையான மரித்தோர் பத்தி அங்க பேசிக்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா என்ன அந்த ரெண்டு வகையான மரித்தோர்? இன்னொரு வசனத்தில் நம்ம படிக்கலாம், 2 தீமோத்தேயு 4:1.
2 தீமோத்தேயு 4:1.
போதுங்க, நியாய தீர்ப்புல கர்த்தராக இயேசு வரும்போது யார நியாய தீர்ப்பு பண்றாரு? ரெண்டு வகை, உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும். பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறவங்க யாரு அப்படின்னா, இந்த உலகத்தின் முடிவுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2 உலகம். இந்த 2 உலகம் முடியும் போது உலகமே செத்து போயிருமா? ஆகாது. கொஞ்சம் பேர் உயிரோட இருப்பாங்க, மிச்ச பேர்ல எங்க இருக்கிறாங்க? ஏற்கனவே மரித்து போயிட்டாங்க. ரெண்டு வகையான ஜனங்களையும் நியாயம் தீர்க்க இயேசு கிறிஸ்து வருகிறார். பார்த்தீங்களா, அப்போ ரெண்டு வகையான ஜனங்கள், ஒன்று வந்து உயிரோடு மறித்தவர்கள், இன்னொன்று வந்து செத்துப்போன மறித்தவர்கள். ஏற்கனவே கல்லறைக்குள் போன மறித்தவர்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா சிஸ்டர்? இப்போ நம்மளாம் கூட நம்மளாம் இப்போ யார், எந்த வகை? இல்லை, எந்த வகை, ரெண்டில் எந்த வகை? உயிரோடு மறித்தவர்கள். செத்துப்போனவர்கள் யார்? நம்ம தாத்தா பாட்டி இவங்களாம் செத்துப்போனவர்கள். செத்துப்போன மறித்தோர், உயிரோடு மறித்தோர், செத்துப்போன மறித்தோர். அதனால தான் ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவர். யாருன்னா மரணம்ங்கிறது யாருன்னா உயிரோட மறித்தவர்கள். பாதாளம்ன்றதுனா கல்லறைக்குள்ளேயே போனவர்கள். ரெண்டு பேருக்கு, ரெண்டு பேருடைய சாவி யார் கையில் இருக்குது? ஆமாம், அதை தாங்க சொல்ல வர்றார். அப்படின்னு என்ன, அது என்ன திறவுகோள்னு என்ன அர்த்தங்க, சாவின்றது என்ன அர்த்தம்? இப்போ நம்ம இந்த வீடை பூட்டிட்டு ஊருக்கு போகும்போது சாவி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டோம்னா அதன் அர்த்தம் என்ன? இப்போ அந்த சாவி யார் கிட்டக்குது? இப்போ இந்த வீட்டினுடைய அதிகாரம் யார் கிட்டக்குது? அவங்க கிட்டக்குது இல்லைங்களா? அதனால் அதனால் அர்த்தம் அத்தாரிட்டி, அதிகாரம். அப்போ அந்த சாவி என்பது அதிகாரத்தை குறிக்குது. வெளிப்படுத்தின விஷயத்தில் உண்மையிலே நீங்கள் சாவின்னு நினச்சிக்காதீங்க, ஏதோ சாவி பூட்டு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சாவி என்பது என்ன? அதிகாரம். ஆமாம், எப்படி மொழி என்ன, இதெல்லாம் வந்து நேரடி அர்த்தம். பைபிளில் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் வந்து நேரடி அர்த்தமே இல்லை, அதெல்லாம் அடையாள அர்த்தம். அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் படிக்க போகிறோம், எதிர்காலத்தில். ஆனால் நீங்கள் சாவின்றது சாவி இல்லை, மாறாக இது வந்து அதிகாரம். என்ன அதிகாரம்? உயிரோடு மறித்தவர்களையும் செத்துப்போன மறித்தவர்களையும் மீண்டும் ஜீவன் நிலைமைக்கு கூட்டிகிட்டு வருகிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஜீசஸ். அந்த வசனம் தான் அங்கே சொல்லுதே தவிர, அப்போ இன்னைக்கு நிறைய பேர் நரகத்தினுடைய சாவி சாத்தான் கையில் இருக்குதுன்ற சொல்றது உண்மையா? அப்போ சாவி யார் கையில் இருக்குதுப்பா? ஜீசஸ் கையில் இருக்குதுன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கல, இந்த ஹேடிஸ்ன்ற வார்த்தை, இந்த இடத்துல ஹேடிஸ் கிரேக்க வார்த்தை ஹேடிஸ். நெக்ஸ்ட் நம்ம படிக்கலாம் மத்தேயு 11:23. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம் அப்படின்னா என்ன? கப்பர்நகூம்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? கரெக்ட், ஒரு பட்டணம். இது என்ன தெரியுமா பட்டணம்? இந்த பட்டணம் குறித்து நம்ம பார்க்கணும். இது எந்த ஊர்ல இருந்த பட்டணம்? இஸ்ரேல் இருந்த பட்டணம். ஜீசஸ் போய் அடிக்கடி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் ஆரம்பத்தில். இந்த கப்பர்நகூம்ல ஏன் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்த பகுதியில தான் இந்த பட்டணத்தின் மக்கள் தான் அதிகமான அறிவுல படிப்புல இருந்தாங்க. இல்ல இல்ல, படிப்பாளிக. இப்ப ஜீசஸ் கொண்டு வந்தார் சத்தியம், இதெல்லாம் வந்து யாருக்கு சுலபமா புரியும்? அவர் ஆரம்பத்தில் யாருக்கு புரியும்? இல்ல இல்ல, நல்லா படிச்சவங்க. இப்ப நம்ம இந்த சத்தியமெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் எஜுகேஷன் வேணும், கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், இல்லைன்னா இது கத்துக்க முடியாது. இப்ப நீங்க கொஞ்சம் பெந்த கோஷ்டிக்கெல்லாம் போயிட்டு வந்தனாலதான் பரவாயில்ல. இப்ப நேரடி இங்க வந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியும். ஆனா அங்க தேவன் சில அனுமதி வைக்கிறார். அப்ப நம்ம பத்தியெல்லாம் படிக்கல, என்ன விஷயம்? அப்போ அறிவில் சிறந்தவர்கள், அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாக இருந்தாங்க கப்பர்நகூம். அப்போ ஜீசஸ் அவங்ககிட்ட தான் போய் ஃபர்ஸ்ட்ல பிரசங்கம் பண்ணார். கொஞ்சம் விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அதான் சொல்கிறார், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம் என்ன, பாவிகள் இல்லை, அறிவில் வானபரியந்தம் உயர்த்தி. இப்போ இந்தியாவில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, ஆமாம், இப்போ சபிச்சிருக்காரு, நீ எங்கே போயிருவேன், பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்போ இந்தியாவில் கூட எடுத்துக்கோங்க, இந்தியாவிலேயே நல்ல அறிவு சிறந்த ஸ்டேட் எது? அதே போல கப்பர்நகூம் அறிவில் சிறந்தவங்களா இருந்தாங்க. கர்த்தருடைய அநேக பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டாங்க. ஆனாலும் அதனாலதான் கர்த்தர் இயேசு அவங்களை வானப்பொறிந்து முறித்தப்பட்டனன்னு சொன்னாரு. ஆனா தேவ கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க கேட்கவே இல்லை. அதனாலதான் இப்ப என்ன ஆயிடுவீங்க, நீங்க பாதாளத்தில் தள்ளப்படும். மத்தேயு 17:23 பாருங்க. மத்தேயு 17:23 அதான் 17:23 கேட்டுக்கணும். சரி, அப்ப அந்த அந்த வசனம் வேண்டாம். லூக்கா 10:15 படிங்க. 10:15. கப்பர்நகும் பட்டணத்தை கர்த்தர் என்ன பண்றாங்க, சபிக்கிறார். அப்போ வானபரிந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகும், அறிவில் சிறந்தவர்களா இருந்தீங்க, ஆனா கர்த்தரை நீங்க ஏற்றுக்கொள்ள அவங்க துக்கம் அடைந்தார்கள். நம்ம பிரச்சனை முந்தைய வசனம், அப்ப கர்த்தர் இயேசுனுடைய பிரசங்கம் அந்த ஜனங்கள் கேட்டு என்ன ஆயிட்டாங்க, துக்கம் அடைந்து கேட்கல, அதான் மறுதளிச்சிட்டாங்க. அதனால அந்த பட்டணத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, சாபிச்சார். அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பட்டணம் பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டதுன்னா நெருப்புக்குள்ள போயிருச்சுன்னு அர்த்தமா. அந்த பட்டணம் என்ன ஆச்சுன்னா உண்மையிலேயே பூமியில் பொதி ஒன்று போச்சு. இன்னைக்கு எத்தனையோ நகரங்கள் எல்லாம் பூமியில பொதி ஒன்று, அது மாதிரி கப்பர்நகும் பூமிக்குள்ள புதஞ்சிருச்சு. புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அப்போ கூட கண்டுபிடிக்க முடியும், அந்த அளவுக்கு அது இல்லாமல் போய்விட்டு. அதுதான் சொல்றது. அப்போ இந்த இந்த பட்டணமானது நெருப்புக்குள்ள போயிருச்சுன்னு சொல்ல முடியுமா, பின் எங்க போயிருச்சுன்னு சொல்ல முடியும், பூமி. அப்ப பாதாள பரியந்தங்கிறது பாதாளன்றது என்னப்பா, பூமி குழி, குழிக்குள்ள போயிடுச்சு, அதுதானே அதனுடைய அர்த்தம். இன்னொரு இடத்துல கர்த்தர் இயேசு சொல்லும் போது மத்தேயு 16:18 பாத்தீங்களா. அப்ப இந்த இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதைன்றது எதை, அந்த வசனத்தில் படி பார்த்தா, என் இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படிங்கும் போது அதைன்றது என்ன, சபை, கரெக்ட் இல்லைங்களா. அப்ப பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம், அப்போ எரி நரகத்திலிருந்து எரி நரகங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தமா அப்படின்னா, அப்படி இல்லை. இந்த உலகத்தில் பரிசுத்தவன்களாக சபை, சபைன்றது யார், பரிசுத்தவன்கள், உண்மை உள்ள சபை. அவங்க இந்த உலகத்தில் இரத்த சாட்சிகளாகவோ எப்படி மறிச்சாலும் கூட சாவு அவங்களுக்கு மேற்கொள்ள முடியாது. ஏன்னா சபையானது கர்த்தருடைய வல்லமையினால என்ன ஆகிடும், ஒரு மிக உன்னதமான உயிர்த்தெழுதலை பெறும். ஏற்கனவே நான் பார்த்தோம், கர்த்தருடைய அடிச்சூழலை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள் தான் யாருங்க, உண்மையான சபை. அவங்களுக்கு எங்க வாய்ப்பு, பரலோகத்திலே பூமியிலையா, பரலோகத்தில், அதுதான் உன்னதமான உயிர்த்தெழுதல். அப்போ அந்த உன்னதமான உயிர்த்தெழுதலை அவர்கள் பெறுவார்கள்ங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அவங்க சாவு அவர்களை மேற்கொள்ளாது, அதுதான் பாதாளத்தினுடைய சரியான அர்த்தம். இன்னைக்கு இன்னொரு க்வெஸ்சன் கூட நான் உங்ககிட்ட கேட்குறேன், நரகத்துக்குள்ள மனுஷனுக்கு போயிட்டானுங்கன்னா மீண்டும் ரிட்டர்ன் வரானுங்களா, இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஏற்கனவே கொஞ்சம் முன்னாடி நீங்கள் ஆன்சர் கொடுத்தீங்க, அதுக்கு நரகத்தில் போய் ஒருத்த மாட்டிட்டேன்னா அதுலேயே தான் இருக்கணும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. காலமெல்லாம் ஐயோமான்னு கத்திருக்கிறானுங்களே, எங்கே வர முடியும், அப்படி ஒரு வேளை ஓரத்தில் வந்தாலும் கூட உள்ளே தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு தான் வந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம படிக்கிறோம், வெளிப்படுத்தல் 20:13-14 மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்த, ஆங்கிலத்தில் எப்படி தெரியுங்களா, ஹெல் தான் இருக்குது, பாதாளன்றது ஹெல். அப்ப நரகமும் ஒப்புவித்தன, மரணமும் ரெண்டு வகையான மரித்தோர் பத்தி சொல்லிக்கிது பாருங்க, மரணமும் பாதாளம் ரெண்டு வகையான மரித்தோர் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. அப்போ இன்னைக்கு ஜனங்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க நரகத்துக்குள்ள ஒருத்தர் மாட்டிட்டா வர முடியாதுன்னு, ஆனா பைபிள் என்ன சொல்லுது, ஒருத்தர் நரகத்துக்கு போனா மீண்டும் அவன் வந்துடுவான், ஒப்புவித்தன. அப்புறம் அப்புறம் மரணமும் பாதாளமும் எங்க போடப்பட்டது, அக்னி கடலிலே தள்ளப்பட்டது. இதுதான் என்ன புரிஞ்ச, இதெல்லாம் அடையாள மொழியில் பேசிக்கிறாரு. இப்போ எல்லாரும் வெளியில வந்த உடனேயும் மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. இப்போ அது எப்படி இருக்குது, அந்த 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 இப்ப காலி ஆயி போச்சு, மரணமும் பாதாளமும் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது, இப்போ காலி ஆயிடுச்சு. இப்ப இந்த காலி மரணமும் காலி பாதாளமும் கொண்டு போய் எங்கே போடுறாங்களாம்மா? அக்னி கடல். இப்போ நரகமே ஒரு அக்னி கடல் இருக்கும்போது அதை தூக்கி இன்னொரு அக்னி கடலில் போடுறதுன்னு அர்த்தமா? அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. மாறாக இது எதுக்கு அடையாளமாக்குது? அக்னி கடல் இது இரண்டாம் மரணம். பார்த்தீங்களா? அப்போ இது அந்த அக்னி கடல் என்பது என்ன? மரணம். மரணம்னா என்னப்பா? ஒன்று மரியாத நிலைமை. எப்போ ஒரு மனிதனுக்கு மரணம் வரும்? பாவத்தின் சம்பளம் மரணம். இல்லைங்களா? ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மனம் திரும்பாத போது மரணமும் பாதாளமும் ஒப்புவித்தன்னா உயிர்த்தெழுதல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மனம் திரும்பாத போது அவங்க வந்து இரண்டாம் மரணம். இந்த இரண்டாம் மரணத்தை தான் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா அக்னி கடலுக்கு ஒப்பிட்டு பேசிக்குது. அக்னி கடல் இருக்குது, நேரடி அர்த்தம் இல்லை. அக்னி கடலுக்கு ஒப்பு. ஏன் அப்படி அக்னி கடலுக்கு ஒப்பிட்டுக்குதுன்னா, ஆமாம், ஏன்னா ஒரு பொருள் அக்னியில் போட்டால் ரிட்டன் எடுக்கவே, தண்ணியில் போட்டால் எடுக்கலாம், ஆனால் நெருப்பில் போட்டால் எந்த பொருளுமே மிச்சமாகாது. அப்போ இனி நிரந்தரமான அழிவு. அப்போ அக்னி கடல் என்பது என்ன? நிரந்தரமான அழிவை குறிக்குது. அப்போ ஒரு மனுஷனுக்கு இரண்டாம் மரணம் வந்துருச்சுன்னா இனி அவனுக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது. அதுதான் இங்கே இந்த வசனத்தினுடைய சரியான ஒரு மிகச்சரியான ஒரு அர்த்தமாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து எல்லா வசனங்களோட ஒத்து போகதே தவிர மற்றபடி இல்லை. அப்போது இது வந்து ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கரெக்ட். அந்த அக்னி கடல் என்பது என்ன? அப்போ இங்கே இது வந்து ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம். வேணா வசனத்தில் படிங்க, வெளிப்படுத்தல் 21:7 படிங்க. இல்லை, பயப்படுகிறவர்கள் பாத்தீங்களா? அப்ப அந்த அக்னியும் கந்தகம்ன்றது எதுக்கு ஒப்பிட்டு பேசிக்குது? இரண்டு, புரிஞ்சுனீங்களாப்பா? இரண்டாம் மரணத்தை தான் அக்னி கந்தகம். அதுதான் அக்னி நெருப்புல போட்டாலும் கூட சில பொருள்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா கந்தகம் போட்டா அப்படியே பஸ்வம் ஆயிடும். அப்போ அந்த இரண்டாம் மரணம் என்பது நிரந்தரமான அழிவு. ஆனால் இப்போ செத்தா நிரந்தர அழிவா? இல்லை, இது நிரந்தர அழிவு. இது தூக்கத்துக்கு சமம், மீண்டும் வந்து சந்திரலாம். ஆனால் இரண்டாம் மரணத்துக்குள்ள ஒருத்த போயிட்டான்னா அவன் வெளியே வர முடியாது, அவன் செத்தானா செத்தவன். அதுதான் அக்னி கந்தகம். இப்போ பைபிள் இருக்குதுன்னு கேட்டீங்க, இருக்குதுங்களா? அப்படி இப்போ பார்த்தீங்களா? அப்போ பைபிளில் அக்னி கந்தகன்றது எதுக்கு அடையாளம்னா நிரந்தரமான அழிவுக்கு அடையாளம். அப்போது அதான் சொன்னார், கர்த்தருடைய ராஜ்யத்தின் முடிவில் பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு என்ன சொல்கிறாங்க? 1 Corinthians 15:26.
எல்லா சத்ருக்களையும்
26 பாத்தீங்களா? பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு. 1000 ஆண்டு அரசாட்சியின் முடிவில் லாஸ்டாக தேவன் நதியும் கூட எடுத்துருவாரு. அதான் சொல்றாரு, மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ள. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த சாவுன்றது இனி மனுஷங்களுக்கு வராது. அதான் சொல்றாரு, இனி மரணம் இல்லை, வருத்தம் இல்லை, தூக்கம் இல்லை சொல்றாரு இல்லைங்களா? அதுதான் இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அதாவது பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். அப்போ அந்த மரணத்தையே தேவன் என்ன பண்ண போறாரு? இனி நிரந்தரமாக இல்லாமல் செய்ய போறார். அதான் மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இதுதான் இரண்டாம் மரணம். இனி மரணன்றது மனுஷங்களுக்கே வராது, ஆனால் அதுக்குள்ளே போயிட்டானுங்கன்னா இனி ரிட்டர்ன் வரவே முடியாது, அதோட மரணங்கிறது முடியுது. அப்போது ஹேடிஸ்ன்ற வார்த்தை கூட எதைத்தான் குறிக்குது? மரண நிலைமை. மரண நிலைமை தான் குறிக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து ஹேடிஸ். ரெண்டாவது ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன், அது என்ன? ககன்னா. டார்டாரு அப்புறம் ககன்னா. இப்போ இந்த ககன்னான்ற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வருகிற ரெண்டாவது வார்த்தை, கிரேக்க வார்த்தை. இதுவும் இந்த ககனன்ற வார்த்தை கூட 12 நரகம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் 12 எடுத்து நம்ம படிச்சிருந்தா அது கூட லேட் ஆகும். ஒரே வசன பகுதி எடுத்து படித்தா இந்த ககனான்னா என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது மார்க்கு 9:43 அதே தான் கரெக்ட். அப்புறம்
உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு காலுடையவனாய் அவியாத அக்னியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். சப்பானிலே ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் உனக்கு நிலமாயிருக்கும். அங்கே அவர்கள் குழு சாவாமல் அக்னி அவியத்தில் உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
பாத்தீங்கன்னா அவியாத அவர்களுடைய அக்னி அவியாமலும் புழு சாவாமலும் இருக்கும் அப்படிங்கிறார். இங்கே வரக்கூடிய இந்த நரகம்ன்ற வார்த்தை கிரேக்க பைபிளில் பார்த்தா என்ன வருது, ககன்னா. இங்கே அந்த பைபிளில் திருவிவிலியம் எடுத்து அங்கே வச்சிட்டிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ இந்த வரக்கூடிய நரகம் ஒரிஜினல் என்ன வருதுன்னா ககன்னா, ககனான்ற வார்த்தை வருகிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், மொத்தம் மூன்று உறுப்புகள் அங்கே சொல்லப்படுது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு கை, அப்புறம் அப்புறம் கண். கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன பண்ணாதியா, தரித்து போட்டுரு. அப்புறம் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் வெட்டிரு. அப்புறம் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் புடுங்கிரு அப்படின்னு அங்கே சொல்லிக்கு. அப்போது இந்த இதனுடைய அர்த்தம் என்ன, இப்போ ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் கண் கை கால் இடரல் உண்டாக்குதா இல்லையா? இப்போ நம்மளாம் இடரல் ஆகிருக்கிறோமோ இல்லையா? இந்த கண்ணில் நம்ம பாவம் செஞ்சது இல்லையா? இந்த கையில் தப்பு செஞ்சது இல்லையா? காலில் தப்பு செஞ்சது. அப்போ என்ன பண்ணும், ஜீசஸ் சொல்லிக்கிறாங்களே இல்லைங்களா, வெட்டணுமா வேண்டாமா? அப்போ எல்லா கிறிஸ்தவனும் எப்படி இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் குருடனாக இருக்கணும், என்னென்னா ஊனனாக இருக்கணும், சப்பானியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரெண்டு கண்ணு வச்சுட்டு நீங்கள் நரகத்துக்கு போகிறத விட ஒரு கண்ணை வச்சுட்டு நீங்கள் ஜீவனுக்கு போகிறதே நல்லது அப்படிங்கிறார். அப்போ இன்னொரு சொல்ற, ஒரு கண்ணோட ஒரு காயோட நீ வந்து எங்கே போகிறது நல்லது, தேவனுடைய ராஜ்யம். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு கண்ணுக்காரன் ஒத்த கைக்காரனால இருப்பானுங்களா? கொஞ்சம் முன்னாடி தான் நான் படித்த தேவனுடைய ராஜ்யம் பற்றி, அது ஆசீர்வாதமான காரணம். அப்போது இங்கே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்களா, அங்கே அழு புழு, அதாவது அக்னி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கும், அங்கே எழு எறும்பு கடிக்கும், பள்ளி கடிக்கும், தேல் கடிக்கணும்னா பயமுறுத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் கையுக்கால ஏன் வெட்டாமல் இருக்கிறாரு? அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் ஏன் கை கால் வெட்டிக்கிறது, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. ஆனால் யார் எல்லாரும் சொல்கிறாங்க, யார் கேட்டாலும் ஆமாம் சார் நான் கண்ணில் பாவம் செஞ்சிட்டேன், கையில் நான் பாவம் செஞ்சிட்டேன், காலில் நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்றாரு. ஏன் வெட்டுறது இல்லை? அப்போது இந்த வசனம் ஏன்னா இது வந்து அப்படியே அர்த்தம் எடுத்தா கண்டிப்பாக வெட்டித்தான் இருக்கணும். அப்போ இந்த கிளாஸில் நம்மளால் எப்படி இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் நம்ம. அப்போ இது என்ன விஷயம் சிஸ்டர், இது என்ன விஷயம் சொல்லுது? அப்போ ககனான்ற அந்த வார்த்தை என்ன, அந்த நரகம் நாங்கள் போட்டுக்குதே அந்த ககனா, அது ஒரிஜினலாக ககனான்னு வருதே, அதனுடைய அர்த்தம் என்ன? இது வந்து கர்த்தர் இயேசு என்ன பேச வர்றாங்க இங்கே, இதுதான் நம்ம பார்க்கணும். நிதானமாக படிக்கணும் வசனங்களை, நிதானமாக படிக்கணும், பகுத்து படிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணுறது இல்லை, அதனால தான் நிறையா கள்ள போதனை உள்ள வந்திருக்குது, கள்ள போதனை. அப்போ ககனன்றது என்னன்னா, இது என்ன தெரியுங்களா, ககனன்றது எபிரேய மொழியில், கிரேக்க மொழியில் ககன்னா, எபிரேய மொழியில் என்ன தெரியுமா, இதே வார்த்தை ஹின்னோம். இப்போ எபிரேயக்காரங்க எபிரேய பாஷையில் எப்படி வருது, இது ஹின்னோம். அதாவது இது இது ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பள்ளத்தாக்கினுடைய பேர், இஸ்ரேலில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கினுடைய ஒரு பேர், அதுதான் ககன்னா, அதுதான் ஹின்னோம். எபிரேயத்தில் இன்னும் கிரீக்கில் ககன்னா. ஜீசஸ் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய சீஷர்களை கூட்டிகிட்டு அப்படியே நடந்துட்டு வந்தார். வரும்போது அங்கே கீழே இந்த பள்ளத்தாக்கு தெரியுது, என்ன பள்ளத்தாக்கு, ககன்னா, அல்லது இந்த இன்னும் பள்ளத்தாக்கு தெரியுது. அப்போ அங்கே பார்த்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் கண் ஒன்றுக்கு இடல் உண்டாக்கினா நீ பிடுங்கிரு, இல்லைன்னா நீ எங்கே போயிடுவேன், இந்த ககன்னாக்கு போயிடுவேன், இந்த பள்ளத்தாக்குக்கு போயிடுவேன் அப்படிங்கிறார். இந்த பாயிண்ட் சொல்ல வர என்னன்னு உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இது என்ன, இந்த இன்னும் பள்ளத்தாக்குன்னா, இது இந்த ககனான்றது என்னன்னா, இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பக்கம் இருக்கிற ஒரு ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில் என்ன பண்ணால், எருசலேம் பட்டணத்தினுடைய எல்லா கழிவுகள், அப்புறம் குப்பைகள், இறந்து போன மிருகங்களினுடைய உடல்கள், அப்புறம் சிலுவையில் மறித்தவர்கள், மறிக்கிறவர்கள், சிலுவையில் மறித்தவங்களை வந்து அடக்கம் பண்ண மாட்டாங்க, இந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் போட்டுருவாங்க, இவங்களை அடக்கமே யாரும் பண்ண மாட்டாங்க, அப்புறம் போட்டு எரிச்சிருவாங்க, இப்போ எப்படி கோயம்புத்தூரில் இருக்கிற குப்பை கூலம் கண்ணதுக்காக கண்ண டெய்லி பாருங்க, காலையில் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க குப்பை எடுக்கிறதுக்கு, சாயங்காலம் தான் அவங்க வேலை முடியுது. கொண்டு வந்து ஒரு இடத்துல கரை சேர்க்குறானுங்க, அந்த இடத்துக்கு இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த குப்பை இதெல்லாம் வந்து போகிறதுக்காக. அதே மாதிரி தான் எருசலேம் பட்டணத்தில் இந்த பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து இவங்க எல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க. போட போட என்ன ஆகிட்டு இருக்கும், ஹைட்டு குப்பை கழிவு இதெல்லாம் கொண்டு வந்து போடும்போது ஹைட் ஹைட்டாக போகும், அப்புறம் இடம் பிடிக்குமா, அதனால் என்ன பண்ணுறாங்க, குப்பை தொட்டிலலா இந்த ஆமாம் எரிப்பாங்க, பற்ற வச்சிருவாங்க. அப்போ பற்ற வைக்கும் போது எரியும் போது என்ன அந்த ஹைட்டு, அப்புறம் மீன் கொண்டு வந்து கொட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நெருப்பு பற்ற வைக்கும் போது எல்லா இடமும் கரெக்டாக எரிஞ்சிருமானா எரியாது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கல கோயம்புத்தூரில் எல்லாம், கோயம்புத்தூர்லேயே ஒரு நாலஞ்சு இடத்துல எல்லாம் அவர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா புகை இருந்துகிட்டே இருக்கும், எப்போதுமே புகை இருந்துகிட்டே இருக்கும். சில இடங்களில் அந்த குப்பை குழியில் கொஞ்சம் இடத்துல புகை இருக்கும், கொஞ்சம் இடத்துல புகையாமல் இருக்கும். அப்போ இந்த புகையாமல் இருக்கிற இடத்துல இருக்கிற பொருட்கள் என்னாகும், இப்போ உதாரணமாக நான் ஒன்று சொல்லலாம், இப்போது சில குப்பைகள் வந்து நெருப்பில் போடும்போது அழிஞ்சிடும், சில பொருள்கள் நெருப்பில் மாட்டாது அல்லது நெருப்பில் அழியாது. அப்போ அந்த டைமில் இருக்கும்போது அதை எப்படி அழியும், இப்போ ஒரு ஒரு உடல் எடுத்துக்கலாம், இப்போ ஒரு ஒரு நாயோடைய உடல் எடுத்துக்கலாம், நெருப்பில் மாட்டுச்சுன்னா சாம்பல் ஆகிடும், நெருப்பில் மாட்டலைன்னா அப்படியே இருந்துட்டு இருக்குமா, அழுகிரும். எது அழுகி அங்கே என்ன அழுகு அழுக வைக்குது, அதையா அந்த உடலில் புழுக்கள் தோன்றிடும். இது எப்படி உடலில் புழு வருதுன்னு தெரியாது, ஆனால் புழு வந்து அந்த உடம்பை என்ன பண்ணும், அது கடைசி வரைக்கும் இல்லாத போகிற வரைக்கும் அழிக்கும். இந்த பக்கம் நெருப்பு அழிக்குது, இந்த பக்கம் புழு அழிக்குது, அதுக்குள்ளே திருப்பி கொண்டு வந்து குப்பையை கொட்டிடுவானுங்க, அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவானுங்க, பத்து அந்த நெருப்பு என்ன ஆகுறது இல்லைங்க, அவையிறதே இல்லை. அதே போல் புழு அங்கே என்ன ஆகுறது இல்லை, சாகிறது என்ன கொண்டு வந்து போட்டே இருக்கிறாங்களே, இது கம்மியாகிட்டே இருக்கணும். இதுதான் இந்த ஒரு பள்ளத்தாக்கு. கோயம்புத்தூர் கூட நிறைய ககனாக இருக்குது, நாலஞ்சு ககனாக இருக்குது. இதே தான் எருசலேம் பட்டணத்தில் இருந்தது. இது ஏன் இந்த பள்ளத்தாக்கு வந்து குப்பைக்குழி பள்ளத்தாக்காச்சுன்னா, இதுக்கு வந்து சில வசனங்கள் இருக்குது. இந்த இந்த குப்பை இந்த பள்ளத்தாக்கு ஏன் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் குப்பைக்குழியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன படிக்கலாம், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பள்ளத்தாக்கில் என்ன பண்ணானுங்கன்னு பாருங்க. எரேமியா 7:31
தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் அக்னியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடையிலே கட்டினார்கள்.
பார்த்தீங்களா, இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுங்க, தங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் தகனிப்பதற்காக தோப்பேத்தனும் விக்கிரகத்தை இந்த பள்ளத்தாக்களை வச்சு வணங்கிட்டு இருந்தானுங்க அந்த காலத்தில். யாரு, இஸ்ரேல் ஜனங்க. இந்த இஸ்ரேல் சரித்திரத்தில் நம்ம பார்த்தா இந்த தோப்பேத்தன்ற விக்கிரகம், அது இது வந்து ஒரு ஒரு பெண் விக்கிரகம், இது வந்து ஒரு வெண்கலத்தால் ஆனது, உள்ள ஒண்ணுமே இருக்காது, உடல் மட்டும்தான் இருக்கும், உள்ள அடியில் நெருப்பு போடுவாங்க, போடும்போது அந்த பழுத்துரும் அந்த அந்த விக்கிரகம் கை நீண்டுட்டு இருக்கும். அப்போ நல்லா பழுக்க பழுக்க அடியில் நெருப்பு போடும்போது போட்டு நல்லா அடிப்பானுக்கு, நல்லா நீங்கள் அடிக்கிறானு பார்த்தீங்களா, இப்போ சும்மா நடந்து போயிட்டே இருப்பானுங்க, அந்த அடிக்கிற அடியில் போகிறவனுக்கெல்லாம் என்ன ஆகுது, நம்மளுக்கே சில டைம் ஆயிடுது. அந்த மாதிரி வந்து டான்ஸ் அப்படியே பயங்கரமாக எமோஷன் ஆகிடுவாங்க அடிக்கடிக்கு. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எமோஷனில் குழந்தைகள் தூக்கி அங்கே போட்டுருக்கு, இந்த கையில் பழுத்துருக்குள்ள அங்கே போட்டு எரிக்கிறது, அந்த சாமிகளுக்கு பலி கொடுக்குறானுங்க, நரபலி. பார்த்தீங்களா, இன்னொரு வசனம் படிங்க, எரேமியா 32:35. பள்ளத்தாக்கு. அப்போ அங்க அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய குழந்தைகளை தீக்கடக்க குண்டம் மிதிக்க வச்சானுங்க இந்த சாமிகளுக்கெல்லாம். அப்புறம் இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் தான் இருந்த ஜனங்கள் கொஞ்சம் காலம் சென்ற பின்பு இது தப்பு, அது படிங்க ஃபுல்லாக அந்த வசனம் படிச்சு முடியும்.
யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவறுப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததில்லை, அது என் மனதிலே தோன்றினது.
பாருங்களா, தேவன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கட்டளை கொடுத்ததே இல்லை, ஆனால் இவங்க அப்படி செஞ்சாங்க. ஆனால் கொஞ்ச நாட்கள் சென்ற பின்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு புத்தி வந்து இது தேவனுக்கு விரோதமான காரியம்னு சொல்லி அந்த பள்ளத்தாக்கையும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ குப்பை குழியாக்கிட்டாங்க, குப்பைகளை கொண்டு வந்து கொற்ற இடம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த வசன பகுதியில் கர்த்தராக இயேசு சொல்லும்போது ககனா நரகம் அங்கே மொழிபெயர்த்துட்டாங்களே, அப்போ இங்கே இந்த இந்த வசன பகுதியில் தான் அக்னி அவியாமலும் புழு சாவாமலும் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த பள்ளத்தாக்கில் எப்போதும் என்ன இருக்குன்னா நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும், நெருப்பில் அகப்படாத பொருள்களை புழுக்கள் அழித்து கொண்டே இருக்கும். அப்போது ஓயாமல் செஞ்சுட்டு இருக்கும் அழிவின் வேலை இல்லைங்களா. இப்போது ககனாவில் ஒரு குப்பை குழியில் கொண்டு ஒரு பொருளை போட மீண்டும் வீட்டுக்கு கொண்டாந்து வைப்போமா, கொண்டு வர அவ்வளோதான் முடிஞ்சு இல்லைங்களா. அது யாரும் வீட்டுக்கு கொண்டு சேரத்துக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அப்போ அக்னியும் புழுவும் ஒரே வேலை செய்யுது, என்ன வேலை, அழிவின் வேலை. அப்போது இது வந்து இதுதான் கர்த்தர் கூறினா ஒரு பொருள். இப்போ இது நேரடி அர்த்தம் நம்ம எடுத்தால் சொல்ல அர்த்தம் எடுத்துட்டா கையு காலு கண்ணெல்லாம் வந்து வெட்டுறது நம்ம வெட்டியிருக்கணும், ஆனால் வெட்டுறது இல்லை. அப்போ இது என்ன அர்த்தம், இது அடையாள மொழி, நேரடி அர்த்தமே இல்லை. அதுதான் அதனால தான் இப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கையை வெட்டணும், மற்றதெல்லாம் அப்படி எடுத்துக்கிறாங்க, நேரடி அர்த்தம் எடுக்கிறாரு. அப்போ இது மட்டும் அவர் எடுக்கிறது இல்லை. இது என்னன்னா இது ஒரு நேரடி அர்த்தம் இல்லை, இது ஒரு ஊமை பாணி. அந்த புழு எடுக்க வேண்டியது வந்துடும் அதனால தான். அப்போ இந்த இடத்துல என்னன்னா ஊமை பாணி, கர்த்தராக இயேசு தம்முடைய சீஷர்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த பள்ளத்தாக்கில் அப்படியே எட்டி பார்த்து காமிக்கிறார், உன் கண் உனக்கு இடல் உண்டாக்குன்னு என்ன பண்ணிடு, எடுத்துறப்பா இல்லைன்னா இங்கே தான் நீ போக வேண்டியது, இங்கே ஒரு பொருள் போனால் ரிட்டர்ன் வராது, அந்த மாதிரி அழிவுக்குள்ளே போயிடுவேன் நீயே பார்த்தீங்களா. அப்போது கை என்பது என்ன, அப்போ கை என்பது ஒரு அடையாளம், இந்த கை இல்லை நேரடி அர்த்தமே இல்லை அடையாள மொழி. அப்போ கை என்பது என்ன, அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் கேட்டு அவருடைய சீஷராக மாறுற வரைக்கும் இந்த கையினால் எத்தனை பாவங்கள் வேணாலும் செஞ்சுருப்போம் இல்லைங்களா, லஞ்சம் வாங்கியிருக்கோம், நிறைய பேர் பார்க்கணும் அடியில் வாங்கி லஞ்சம் வாங்கி உள்ளே போட்டு, அதே போல் இன்னொருத்தர் பணத்தை வாங்கி சாப்பிடுவோம், அதே போல் வந்து இன்னொருத்தரை ஏமாத்து, இந்த கையில் எத்தனையோ வஞ்சனைகள் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் கர்த்தருடைய உபதேசங்கள் கேட்டு ஒருத்தர் சீஷராக வரும்போது இந்த இந்த முடிவெடுக்கும் போது இந்த கையில் செஞ்சால் அந்த கெட்ட பழக்கங்கள் என்ன பண்ணும், வெட்டிடு, அந்த மாதிரி கையை வெட்டிடு. அப்போ இது நேரடி அர்த்தமா இல்லை, இது ஓய்வு. அப்போது அந்த கைகளினால் செய்யக்கூடிய பாவங்களை இனிமேல் நீ செய்யக்கூடாது, அதுதான் ஒரு பாவம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஜென்ரலாக இந்த காலத்துக்கு நம்ம எடுத்தால் இந்த கை எதுக்கு ரொம்ப பொருந்தி வரும்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்ம போகிறனே ஒருத்தருக்கு என்ன பண்ணுறோம், கை கொடுக்குறோம் அப்படின்னு நண்பர்கள். அப்போ இன்றைக்கி வந்து அநேகரே பாவ வழிக்கு கூட்டிகிட்டு போகிறவர் யார், நண்பர்கள். இன்றைக்கி பசங்களை பார்க்கல, பசங்களுக்கு எக்கச்சக்கமான நண்பர்கள் வச்சுருக்கிறானுங்க, 50 ஒரு 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 பையனுக்கு 60 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்க, ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் ஃபோன் அடிச்சிருக்கிறானு, அப்புறம் ஒருத்த மாற்றி ஒருத்த முன்னாடி வந்து நின்றுருப்போம், அங்கே போய் 4 மூக்கள் நின்று பேசிட்டுக்கிறது, அந்த பக்கம் 6 மூக்கள் நிற்கிறது, அந்த பக்கம் போயிட்டு ஏதாவது காலேஜ் பக்கம் அந்த பக்கம் லேடிஸ் காலேஜ் அங்கே போய் உட்காந்துக்கிறது, அப்புறம் அங்கே போக வரவங்களை பார்த்து கலாட்டம் பண்ணிட்டுக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு நண்பர்கள். அப்புறம் போய் ரெண்டு சாயங்காலம்னா கொண்டு போய் போடுறது இப்படியெல்லாம். அப்போ இதில் யாராவது ஒருத்தர் வந்து கர்த்தருடைய சத்தியம் கேட்டு சீசராக மாறிட்டார்னா இப்போ என்னாக அவனுக்கு, இந்த நண்பர்களை கண்டிப்பாக வெட்டணும், கட் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம், இது நண்பர்களை வெட்டுறது ரொம்ப கஷ்டம், நான் சின்ன குழந்தைலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்துருப்பாங்க, அப்போ இவங்களை வெட்ட முடியுமா, ஆனால் சத்தியத்துக்காக கருத்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் சீசராயிட்டு நீங்கள் வெட்டிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டு போக வைக்கிற நண்பர்கள் நீங்கள் இழந்துருவீங்க, ஆனால் உங்களுக்கு உயிர் கொடுக்குற சகோதரர்களை சத்தியத்தில் இருக்கிறவங்கள உங்களுக்கு நான் தர்றேன் அப்படி சொல்கிறார். அந்த பாயிண்ட் தான் பேசுகிறார். இன்றைக்கி வந்து பைபிள் எல்லாம் படிச்சா இன்றைக்கி வாலிப வயசு இருக்கிற பசங்களாம் பைபிள் படித்தா சந்தோஷப்படுறாங்களா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ என்ன இதெல்லாம் படிச்சுட்டு வாடா போ, ஒரு பெக் அடிச்சுட்டு படிக்கலாம்டா, நீ படிக்கிற நம்மளும் படிக்கிறோம், என்ன வா போகலாம், அது டெய்லி வர இடத்துக்கு வரமாட்டேங்கிற கூப்பிட்றாங்க இல்லைங்களா. அப்போது நண்பர்களை வெட்டுறது. அப்போ உன்னடியாக என்ன பண்ணும், கர்த்தருடைய சீஷர்களாக மாறும்போது இந்த பழக்கங்களை வெட்டணும், நண்பர்கள் கட் பண்ணும், ரெண்டாவது இந்த கை செய்த பாவ காரியங்களை கட் பண்ணும். இதுதான் வந்து கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஒருத்தர் சீசனாக மாறினதுக்கப்புறம் அதே விதமான பாவங்களை செஞ்சுட்டு இருந்தானா இந்த ககனாவுக்கு போகிற மாதிரி ஆகிடுவான், மீண்டும் ரிட்டர்ன் வர முடியாது. அதே போல் கால், கால் உனக்கு இடல் உண்டாக்குனால அதை வெட்டிடு அப்படின்னாக்கா, கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னாடி இந்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா எந்த இடத்துக்கு வேணாலும் போவோம், உலக பிரகாரமாக எந்த முந்தையெல்லாம் நம்ம பார்ப்போம், சினிமா தான் சினிமா படம்லாம் போட்டால் என்ன இன்ட்ரெஸ்டாக ஓடி இருக்கிறோம். அதே போல் கெட்ட கெட்ட காரியங்களுக்கு இன்றைக்கி வந்து ஜனங்கள் போகிறாங்க வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? பாவ இடங்களுக்கு அவங்க போகிறாங்க வராங்க. ஆனால் இந்த பழக்கத்தை கர்த்தராக இயேசுனுடைய சீஷரானதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? தாமாகவே வெட்டி விலக. அந்த ஒரு பாயிண்ட் தான் அங்கே சொல்ல வர்றார். அதே போல கண்ணன் நோண்டியது அப்படின்னு என்ன? சீசருக்கு சீசராவது இந்த சத்திய கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கண்களின் நிச்சயப்படி நம்ம நடந்தோம், இஷ்டம் போல நம்ம நடந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணோம்? கண்களின் நிச்சயப்படி நடக்க முடியாது. உதாரணமாக இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த டிவி இருக்குதுங்க. இந்த டிவி மனிதர்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்குதா கெட்டது சொல்லிக் கொடுக்குதா? இப்போ தலைவர்களுக்கு பெரும்பாலும் கெட்டது இருக்குது. இன்றைக்கி ஜனங்கள் பெரும்பாலும் என்ன தான் பார்க்குறாரு? முந்தையெல்லாம் தியேட்டரில் போய் பார்த்துருந்தாரு, இப்போ வீட்டுக்கே கொண்டு வந்துட்டுருக்கிறார். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது இது என்ன பண்ணுது? கண்டிப்பாக அதுலேயும் குறிப்பாக வாலிபர் பசங்கள் வாலிபர் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப, இன்றைக்கி வந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு சினிமா படம் பார்க்க முடியுமா? ஆ இல்லைங்களா? ஏன்னா இந்த கண்களின் இச்சை அந்த மாதிரி இருக்குது, கண்களின் இச்சை. இன்றைக்கி நம்ம சில பசங்கள், நான் கூட அப்படி செஞ்சுக்கிறேங்க, சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி யாரும் இல்லாத போது கண்ட டிவி போட்டுருவேன், சேனல் போட்டுருவேன். திடீர்னு யாராவது வராங்க தெரிஞ்ச டக்குன்னு நியூஸ்க்கு மாற்றிடுவேன், நியூஸ் பார்க்குறேன். அப்புறம் அவங்க அந்த பக்கம் போனா பழையபடி, அப்புறம் இந்த பக்கம் பழையபடி நியூஸ், இப்படியெல்லாம். ஏன்னா இதில் இதில் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விடி விடியெல்லாம் கூட பார்க்கணும். கிரிக்கெட்டெல்லாம் இன்னும் சில பேர் கிரிக்கெட் போட்டாங்கன்னா பார்க்கலாம், என்ன வீட்டில் நடக்குது, யார் வர்றாங்க போகிறாங்க ஒன்றும் தெரியாது, காலையில சாயங்காலம் வரைக்கும் பார்க்குறானுங்க இல்லைங்களா? ஆனால் கர்த்தருடைய சத்தியம் கேட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கும் உபயோகம் இல்லாத தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் முந்தையெல்லாம் இச்சையோடு பார்த்தோம், இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு. இன்றைக்கி வந்து அப்போஸ்தலர் பவுல், அப்போஸ்தலர் பேதுரு, அப்போஸ்தலர் ஜீஸ், அதாவது ஜீசஸ்ஸு, அப்போஸ்தலர் யோகா, இவங்க தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு. டிவி அந்த கிரிக்கெட் அடிக்கிறாரா, இப்படி அடிக்கிறாரா, இப்படி வீசுகிறாரா, இவரெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா? அப்போ அந்த சச்சினுக்கும் அப்போஸ்தலர் பவுலுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதை போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்போ அதான் சொல்கிறாரு, நீங்கள் சீசராக மாறினதுக்கப்புறம் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் என்ன பண்ணுங்க? வெட்டிடு. அப்போ பிடுங்கிறனா என்ன அர்த்தம்? அந்த கண்களின் நிச்சயப்படி இனி நடக்க வேண்டாம், இனி உபதேசம் படி நட, அதான் அதனுடைய வார்த்தை. அப்போது இன்னும் கூட நிறையா வசனங்கள் அந்த உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருக்குது. அதான் ஆத்மாவை சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே. அந்த நரகமன்றக்கு வரக்கூடிய அந்த வார்த்தை ககனம். அப்போது மக்கள் மனுஷங்க வந்து நம்மளை சரீரத்தில் கொலை பண்ணுவார், ஆனால் நம்மளை சுத்தமாக இல்லாமல் பண்ணவே முடியாது. ஆனால் நம்மளை உயிரும் இல்லாமல் உடலும் இல்லாமல் பண்ணுறதுக்கு யாருனால முடியும்? கடவுளால் முடியும். அதனால் அவருக்கே நீங்கள் பயப்படுங்க. ஏன்னா ககனன்றது வந்து ரெண்டாம் மரணத்தை குறிக்குது. இந்த ககனன்றது ரெண்டாம் மரணத்துக்கு அடையாளமாக இருக்குது, நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது இந்த இடத்துல இங்கே பார்த்தாலும் கூட இங்கே சொல்லப்படுகிற அந்த நரகம் நேரடி அர்த்தமே இல்லை. இது ஒரு பள்ளத்தாக்கை கர்த்தராக இயேசு சுட்டி காமிச்சு தம்முடைய சீஷர்களை எச்சரிப்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கி நம்ம கூட சீஷரா இல்லையா? நம்ம கூட சீஷர். உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாரு, அவங்களாம் எத்தனையோ பேர் ஜீசஸுடைய பிரசங்கம் கேட்டாங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கல. இந்த மாதிரி அவருடைய குறிப்பிட சீஷர்கள் மட்டும் அப்படி சொன்னார். அப்போ உண்மையான ஜனங்களுக்கு தான் இந்த அறிவுரை எச்சரிப்பு. அப்போ மூன்றாவது வார்த்தை என்னன்னா டார்டாரு, டார்டாருன்ற வார்த்தை. இது எங்கே இருக்குதுன்னா ஒரே ஒரு இடத்துல தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது பைபிளில். அதாவது ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம், ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம். இல்லைங்களா? ஒன்று பேதர் படிங்க சிஸ்டர், தப்பா சொல்லிட்டு இருக்கிறேன். ரெண்டு பேதரா?
ரெண்டு பேர் ரெண்டாம்
நாலாம் வசனம் படிங்க சிஸ்டர்.
பாவம் செய்த தூதர்களை
ரெண்டு பேதர்ல படிங்க, ரெண்டு நாலு.
பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கிறார்
பாத்தீங்களா? அப்ப இங்க கூட பாவம் செய்த தூதர்களை, இவங்க யாரு பாவம் செய்த தூதர்கள்? யாருங்க இவங்க? முதல உலகத்துல நோவா காலத்துல அந்த தூதர்கள் தான். அப்போ இவங்களை அந்தகார சங்கிலியில் கட்டி எங்கே தள்ளிட்டாராமா? நரகத்திலே தள்ளி அப்படிங்கிறார். இப்போ இந்த நரகம்ன்ற அந்த வார்த்தைக்கு ஒரிஜினல் வார்த்தை என்ன தெரியுமா? கிரேக்கில் டார்டாரு, டார்டாருன்ற ஒரே ஒரு இடத்துல தான் வருது. அப்போ அப்போஸ்தலர் பேதர் இங்கே உபயோகப்படுத்தினாரு டார்டாரு. இதை வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் எப்படி மொழிபெயர்ப்புக்குன்னு தெரியாமல் பாவம் செய்த தூதர்களாக இருக்கிறதுனால எங்கே போட்டால் கரெக்டு நரகம் அப்படின்னு அவங்க நரகம்னு போட்டாங்க. ஆனால் கிரேக்க புராணங்களில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறை அல்லது படுகுழி அப்படிங்கிற அர்த்தம். சிறை அல்லது படுகுழி. அப்போ இந்த விழுந்து போன தூதர்களை கடவுள் என்ன பண்ணி வச்சுக்கிறார், ஒரு சிறை மாதிரி வச்சிருக்கிறார். இப்போ எங்கே இருக்கிறானுங்க அவனுங்களா, இந்த ஆகாய மண்டலத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே படித்தவங்க இல்லைங்களா, பிசாசு அவனை சேர்ந்த தூதர்கள் இப்போ எங்கிருக்கிறாரு, பூமியை சுற்றி இருக்கிறாங்க. அப்போது அந்தகார சங்கிலிங்கும் போது தேவனுடைய எந்த தெய்வீக திட்டம் அவங்களுக்கு தெரியாது. சங்கிலியில் கட்டிட்டாருன்னா முந்தி மாதிரி மனிதர்கள் மாதிரி தோற்றம் எடுக்க முடியாது. அதுதான் நம்ம பார்க்குறோம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் இவங்க தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இவங்களை கொண்டு போய் பாதாளத்தில் டாட்டாருன்ற வார்த்தை என்னென்னா படுகொலி. அப்போ இந்த தூதர்களை படுகொலியில் வச்சுக்கிறாரான்னா படுகொலியில் இல்லை, பூமிக்கடியில் இல்லை. இவங்களுக்கு பாதாளம் எது, இப்போ தூதர்கள் எங்கே இருக்க வேண்டியவர், பரலோகத்தில். அப்போ இவங்களுக்கு பாதாளங்கிறது என்னென்னா பூமி. இப்போ நம்மளுக்கு பாதாளன்றது பூமிக்கு கீழே, ஆனால் தூதர்களுக்கு பரலோகம் தான் அவங்களோட இருப்பிடம், பூமி என்பது பாதாளம். அப்போ ஒரு படுகொலி அவங்களுக்கு. அப்போ அந்த இதுதான் வந்து அங்கே நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய அழிவு பற்றி ரொம்ப கிளீனாக பைபிளில் சொல்லிக்கிறாரு, அதாவது சாத்தானுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் இரண்டாம் மரணம் அப்படி சொல்கிறார். இப்போது நரகம் என்பது இப்படி நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது, நரகம் ஒரு எரி நரகம், ஒரு நித்திய வேதனை ஸ்தலம் என்று சொல்லி நம்புகிறவங்க எங்கேருந்து நம்புகிறாங்கன்னா, வசனத்திலிருந்து எட்டே எட்டு வசன பகுதியை வச்சு தான் அவங்க நம்புகிறாங்க. ஆனால் அந்த எட்டு வசன பகுதிகளும் அடையாள மொழியில் சொல்லப்படுகிறதே தவிர நேரடி அர்த்தத்தில் சொல்லப்படல. அது அந்த எட்டு வசனம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த எட்டு வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா எரி நரகம் மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய அர்த்தம் வேறு. என்ன அர்த்தம், நித்திய வேதனை ஸ்தலம் இல்லை, மாறாக முழுமையான அழிவு. என்னங்க வசனத்தில் படிக்கலாம், சங்கீதம் 145:20 படிங்க. சங்கீதம் 145:20 துன்மார்க்கர் யாவரையும் நெருப்பில் வேக வைப்பார்னு இருக்கா. அப்ப துன்மார்க்கர் யாவரையும் என்ன பண்ணிடுவாரு, அழிப்பார் இல்லைங்களா. அப்போ தேவன் வந்து பாவத்தின் சம்பளம் அது மரணம் அப்படி. அப்ப அப்படி இருக்கும்போது தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாங்கன்னா ஆவியோடும் உண்மையோடும். அப்போ ஆவியோடும் என்னன்னா சரியான அர்த்தம் என்ன வருதுன்னா தெளிந்த புத்தியோடும் அப்புறம் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், பயத்தினால் இல்லை. இப்போ வேதத்தில் நம்ம எங்கே பார்த்தாலும் கடவுள் பற்றி எப்படி சொல்லிக்குது, அன்புள்ளவர் இல்லைங்களா, அன்பு. அது மட்டும் இல்லை, அந்த அன்பு அந்த பாவியாக பாவி ஜனங்கள் இருக்கிறாங்க உலகத்தில், அந்த பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு கடவுள் என்ன பண்ணாங்க, தம்முடைய மகனையே அன்பார். இயேசு மரித்து அவர்களை ரட்சிப்பார் அப்படிங்கிற விசுவாசிக்கிறம யாவரும் நித்திய வேதனை ஸ்தல உபதேசத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா தேவன், அதாவது தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி தான் நம்ம படிக்கிறோம். அப்போ தேவன் அன்புள்ளவர். அப்போ கடவுளும் நம்மளும் ஒன்றா, சரிக்கு சரியா. இப்போ நானும் இப்போ பிரதரும் அவங்களுடைய டாக்டரும் ஒன்றா, மகளும் ஒன்றா. இப்போ குழந்தைங்க செய்கிற தப்புக்கு எத்தனையோ குறும்பு பண்ணுறானுங்க, கத்தி எடுத்து வெட்டுறமா. இன்னும் பெருசாகி கூட நிறைய தப்பு செய்கிறானுங்க மகனுங்க. அப்போ கத்திரத்தினம் வெட்டுறாங்களா அப்பா அம்மா, அல்லது வீடு வீடு துரத்திடுறாங்களா, அதெல்லாம் பண்ணுறதில்ல. என்ன பண்ணால் கூட மனசுக்குள்ள என்ன இருக்குது, பாசம் அன்பு விட்டு போகிறதில்ல. நம்மளுக்கே இப்படி இருக்கும்போது கடவுள் நினச்சி பாருங்க, கடவுளும் நம்மளும் சரிசமமா, சரிசமம் இருந்தால் ஒரு வேளை நெருப்பில் போட்டு வேக அடிக்கலாம். நம்ம ஒன்றுமேல அவருக்கு முன்பாக தூசி மாதிரி இருக்கிறோம். அப்போ நம்ம செய்கிற பாவத்தெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்து தேவன் நித்தி நித்தி காலமாக வதைப்பாரா? அப்போ அன்புள்ள தேவன் எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியுங்களா, சும்மா சொல்ல முடியுங்களா, சொல்லவே முடியாது. அப்போ அன்புள்ள தேவன் என்கிறதுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். தன்னுடைய மகனையே அவர் அனுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன கட்டளை கொடுத்தாரு, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் தீக்கடக்கிறதுக்கே பண்ணக்கூடாது சொன்னார். நான் அதை சொன்னதும் இல்லை, அது என்னுடைய மனசில் தோன்றினதும் இல்லை அப்படின்னு சொன்னார்ல. இங்கிருந்து அவ்வளோ தூரம் தீக்கடக்கவே வேண்டாம் அப்படி சொல்கிறவர் சதா காலமும் நெருப்பில் போட்டு வேக அடிப்பார். கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு தந்து உலகத்தின் ரட்சகர் ஆக்கிட்டுக்கிறார். அது மட்டும் இல்லை, ரோமர் 5:8 படிக்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்திருந்தனால தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்புறம் அது மட்டும் இல்லை, தேவன் நம்ம தேவனுக்கு சத்துருக்குள்ளாக இருக்கும் போதே தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார். அவருடைய குமாரன் மூலம் நம்மளுக்கு என்ன உலகத்தின் ஜனங்களுக்கு ஜீவன் இல்லைங்களா, ஜீவன் இருக்குது. அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன, சித்தம் என்ன அப்படின்னா, இந்த வசனம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். எசேக்கியேல் 33:11 எசேக்கியேல் 33:11. பாத்தீங்களா, தேவனுடைய சித்தம் என்ன? துன்மார்க்கருடைய சாவு கூட அவர் விரும்புறதில்ல, அவன் மனம் திரும்பணும்னு தான் அவர் விரும்புறாரு. அப்படி இருக்கும்போது அவனை நித்திய நித்திய காலமாக நெருப்புல போட்டு வேகடிப்பாரா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ நீதியான தீர்ப்பு, தேவனுடைய அளவற்ற அன்பு, இதை நம்ம பார்க்கணும். அப்போ பைபிள் படிக்கிறவர், மேலோட்டமா படிக்கிறவர், நரகம் ஒரு எரி நெருப்புள்ள இடம் அப்படின்னு சொல்றது சொல்லப்போ, ஆனால் அது நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் எங்காவது தன்னுடைய நிருபத்தில் சொல்லிக்கிறாரா நரகம் பற்றி? அப்போஸ்தலர் பவுல் எங்காவது நரகம் பற்றி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரா? சொன்னதே இல்லை. தேவனோட ராஜ்யம் பற்றியெல்லாம் தரிசனம் பார்த்தார், 3 வரைக்கும் எல்லாம் பார்த்தார், ஆனால் நரகம் பற்றி பார்த்தார்? அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. அப்போது சில இடங்களில் நான் வந்து இந்த கிளாஸ் எடுக்கும்போது, ஒரு ஒரு தஞ்சாவூரில் நான் இந்த கிளாஸ் எடுத்து முடிக்கும் போது ஒரு அம்மா அப்படியே அழுதுட்டு வரேன், பயங்கரமாக சோகமாயிட்டான். அப்போது பிரதர் ஒரு சந்தேகம் அப்படின்ட்டு வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏமா நீங்கள் அழுகிறீங்கண்ணா, பிரதர் நீங்கள் நரகமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், ஏமா நரகம் இல்லைன்றது உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா இல்லை துக்கமான விஷயமா அப்படின்னு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, பிரதர் நம்மளாம் கிறிஸ்து ஏற்றுக்கிறோம், நம்மளுக்கெல்லாம் பரலோகம், ஆனால் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் நரகம் இருந்தால் தானே நல்லது. பார்த்தீங்களா, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து 2 போனாலும் பரவாயில்ல, மற்றவனுக்கு 1 போகணும் அப்படின்னு அவர் அர்த்தம் பாருங்க. கிறிஸ்தவனுடைய அப்போ நான் சொன்னேன், ஏன்புறது என் சிஸ்டர், பைபிளில் தேவன் அந்த மாதிரி எந்த ஒரு திட்டமே வைக்கல. எவ்வளோ சந்தோஷமான விஷயம், ஜீசஸ் உலகத்தின் இரட்சகர், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை அகில உலகின் இரட்சகர் நீங்கள் ஒத்துக்கிறீங்கள. அப்புறையே அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு மீட்பு பற்றி சொன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ கவலை ஆயிடுது. அப்போ நம்ம மட்டும் பொருளாக போகணும், அவங்களும் நல்லா போய் வேகணுமா? அங்கே எத்தனை பேர் ரோட்டில் கை கால் இல்லாமல் சாப்பாடுக்கு இல்லாமல் எவ்வளோ கஷ்டத்தில் துன்பத்தில் வருத்தத்தில் இருக்கிறாங்க, ஏற்கனவே நரகத்தில் இருக்கிற மாதிரி தான், திருப்பி அவங்க வந்து நரகத்துக்கு தான் போகணுமா? அப்போ நீங்கள் வந்து இங்கேயும் ஆசீர்வாதம், செத்ததுக்கு அப்புறமும் ஆசீர்வாதமா? இது உங்களுக்கு பேராசையாக தெரியலையா? அப்போ உங்களுக்கு ஒரு வேளை நரகம் கண்டிப்பாக வேணும்னா அது உங்களுக்கு தான் தேவன் வைப்பார். ரொம்ப அப்புறம் அவங்க வரதில்லை, கிளாஸ் வரதில்லை, இந்த கிளாஸுக்கு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், அங்கே வெளியில் போய் என்ன பரப்பி போட்டாங்கன்னா, இவங்க நரகமே இல்லைன்றாங்க அப்படின்னு சொன்னோடனே நிறைய கிறிஸ்தவர்கள் பயந்துட்டாங்க. அப்புறம் நான் அடுத்த வர அது புதுசாக அந்த பிரதங்கள் வரவங்களுக்கெல்லாம் சொல்லி, ஏன்னா நரகம் ரத்தத்தில் ஊறிட்டு இருக்குது, வேற உபதேசம் இந்த நெருப்பு. அப்படிதான் சொல்லிட்டாங்க. அப்போ நான் விவரமா சொன்ன அந்த மாதிரி இல்லை, நரகம் இருக்கு பைபிளில், ஆனால் நரகத்தினுடைய அர்த்தம் இவங்க சொல்ற மாதிரி இல்லை. நரகத்தினுடைய அர்த்தம் என்ன? மரணம். மரம் நரகத்தின் அர்த்தம் நெருப்பு இல்லை, அதுதான் தேவன் சொல்லும். அப்போ தேவன் தம்முடைய திட்டத்தில் இப்படி ஒரு இடம் ஒரு வைக்காததுக்கு நம்ம ரொம்ப நன்றி தான் சொல்லணும் இல்லைங்களா? அப்போது இந்த நரகத்தினுடைய விஷயம் நீங்கள் நிறைய இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுட்டு எப்படி எந்த டவுட்னால் கூட நீங்கள் அடுத்த வாரம் எங்கிட்ட கேளுங்க, அதை நான் உங்களுக்கு விளக்கேன். ஜபம். மகா பரிசுத்தமும் உன்னதங்களில் வாசம் செய்கிற நல்ல பிதாவே, சர்வ வல்லமையும் அன்பும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் நிறைந்தங்களப்பா, கடந்த நிமிட வரையிலும் எங்களை கண்ணின் மணிகளைப் போல காப்பாற்றி தந்தை மீண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உங்களை தொழுது கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் பார்த்த பாடத்துக்காக உங்களுக்கு கொடான கூட நன்றிகளை தெரிவிக்கிறோம் தந்தையே. முழு உலகமும் இந்த ஒரு அறியாமையில் இருக்கும் போது தந்தையே உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை வெளிச்சமாக எங்களுக்கு தந்து எங்களுடைய மனக்கண்களை பிரகாசமாக்கி வருகிற உங்களுடைய பெரிதான கிருபைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நரகம் பற்றிய பாடம் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளவும் தந்தையே உங்களுடைய அன்பான திட்டத்திற்காகவும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். தந்தையை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சகோதரிகளுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம். அவளை தேவரை ஆசிரியத்தை வழிநடத்திடலாம், அவருடைய போக்கில் மறுத்திலும் உங்களுடைய மேலான கிருபியிருந்து அவளை வழிநடத்திடலாம். இன்னும் வரக்கூடிய வகுப்புகளிலும் அவர்கள் கலந்து கொள்ளவும் இன்னும் அதிகமாக உங்களுடைய சத்தியங்களை தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய சத்தியத்தின்படி நடக்கவும் தேவரை கிருபி செய்தலும். இன்னுமாக இந்த வீட்டிலும் கூட உங்களுடைய கிருபியிருந்து வழிநடத்திடலாம். சகோதரியும் பிள்ளைகளையும் தாயாரையும் தேவரை தேவ ஆசிரியத்தை வழிநடத்திடலாம். இந்த வீடு வீடானது உங்களுக்கு ஜப வீடாக இருக்கவும் அனைவருக்கு சாட்சியுள்ள இடமாக திகழவும் தேவரை கிருபி செய்தலும். இப்படியாக உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரோடு உங்களை கிருபியிருந்து அவளை ஆசீர்வித்து வழிநடத்திடலாம். இன்னுமாக நாங்கள் சிந்தி எல்லா காரியங்களும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீங்கள் தாமே உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்திடலாம். இப்படியாக நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்த எல்லா விண்ணப்பங்களையும் எங்கள் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
சாப்பிடணும்.